இந்த மாலை நேரத்திலும் நாம் ஒரு கேரக்டர் ஸ்டடி பார்க்க போகிறோம். இந்த நேரத்திலும் நாம் தியானிக்க போகிற நபர் அந்திரேயா. இந்த அந்திரேயா எங்களுடைய வாழ்க்கை குறித்து முன்பு ஒரு முறை சுருக்கமாக சில காரியங்கள் ஒரு 3 குறிப்புகளை முன்பு சொன்னதுண்டு. ஆனால் இப்பொழுது அதிலிருந்து ஒரு 7 குறிப்புகள் அந்திரேயாவுடைய வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். இந்த 7 குறிப்புகளும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய வாழ்க்கையை பயனுள்ளதாக மாற்றும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது ஒரு வாழ்க்கை, இதை ஆண்டவருக்காக நாம் வாழ வேண்டும். ஆண்டவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். நமக்காகவே வாழ்ந்துவிட்டு போய்விடக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான காரியம். அதனாலே இந்த இவருடைய வாழ்க்கை என்ன சொல்ல போனால் இன்றைக்கு நடக்கிற ஊழியத்திற்கு ஒரு நல்ல முன்மாதிரியான காரியங்கள் அவருக்குள் இருக்கிறது. எடுத்துக்கொள்வோம், யோவான் எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரத்தை திறந்து கொள்ளலாம். இந்த முதல் அதிகாரத்தில் அந்திரேயாவுடைய வாழ்க்கை இங்கேதான் ஆரம்பிக்கிறது. 35-36.
மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான்.
தேவ ஆட்டுக்குட்டி என்றான். தொடர்ந்து படிப்போம்.
அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள்.
இயேசு திரும்பி
அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள்
ரபி,
நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம்.
அவர் வந்து பாருங்கள் என்றார்.
அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய பத்து மணி வேளையாயிருந்தது. யோவான் சொன்னதை கேட்டு
அவருக்கு பின் சென்ற இரண்டு பேரில்
ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய
அந்திரேயா என்பவன். இந்த அந்திரேயா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்களாய் வந்தவர்களில் மிகவும் மூத்தவர், ஆரம்பத்திலேயே வந்தவன். இவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறதற்கு முன்பதாகவே, 6 மாதத்திற்கு முன்பதாக யோவான் ஸ்நானகன் கர்த்தருடைய ஊழியத்தை ஆரம்பித்தான். 6 மாதத்துக்கு முன்னால 6 மாதங்களாக இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திற்கு அவன் வழியை ஆயத்தப்படுத்தினான். 6 மாதமாக கிறிஸ்துவின் வருகை குறித்து, எனக்கு பின்னே ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார் என்று அவன் பிரசங்கித்து, அவன் ஜனங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக ஜனங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருந்தான், ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்தான். ஜனங்களுடைய மைண்ட்ல இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு தாட்டை கிரியேட் பண்ணிட்டே இருந்தான். இப்படியாக யோவான் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு சில சீஷர்கள் இருந்திருக்கிறாங்க. யோவானும் தனக்கு சீஷர்களை வைத்திருந்திருக்கிறான். இந்த யோவான் சொல்ல போனால் ஒரு பெரிய ஜெப மனுஷன். என்னை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா, நியூ டெஸ்டமெண்ட்லேயே அதிகமாய் ஜெபித்த ஒரு மனுஷன் என்றால் அது யோவானாகத்தான் இருக்கணும். நியூ டெஸ்டமெண்ட்ல எழுதப்பட்ட கேரக்டர்லேயே அதிகமாய் ஜெபித்த ஒரு மனுஷன் யார் என்று கேட்டால் கண்டிப்பா யோவான் ஸ்நானகனாகத்தான் இருக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய 30வது வயதிலேதான் முழுவதும் அவர் ஊழியத்துக்கு வந்தார். 30 வயது வரைக்கும் அவர் குடும்பத்தை கவனிக்க வேண்டிய பொறுப்பை பிதா அவருக்கு கொடுத்தார். ஆகையினாலே அவர் ஒரு தச்சனாக தன்னுடைய வாழ்க்கையை அவர் நடத்திட்டு இருந்தார். அதனால் அவர் முழுவதும் ஜெபத்திலே இருந்திருப்பார் என்று சொல்வதற்கு வாய்ப்பு கிடையாது. அவருடைய குடும்ப பொறுப்பையும் அவருக்கு தெரியணும்னு ஆண்டவர் அவருக்கு நியமித்திருந்தார். ஆனால் யோவானுடைய வாழ்க்கையை பார்த்தீங்களானால், அவனுடைய வாழ்க்கை முழுவதும் பிறப்பிலிருந்து ஆண்டவர் அவன் அதுக்குன்னு ஸ்பெஷல் ஆப் கிரியேட் பண்ணார். இல்லை சொல்ல போனால், ஏர்லியஸ்ட் ஸ்டேஜில் ஒருத்தன் அபிஷேகம் பெற்றவன் யார் என்று கேட்டா யோவான் ஸ்நானகன் தான். தன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே அவன் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அதை விட ஏரளியரா யாருமே அபிஷேகம் பெற்றது கிடையாது. அவனை பிறக்கிறதுக்கு முன்னாலே ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். பிறந்ததிலிருந்து அவனுடைய வாழ்க்கை பெற்றோரோடு கூட அவன் வாழவே இல்லை. அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே போயிருந்தான் என்று வேதம் சொல்லும். அப்ப சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதே ஆண்டவர் அவனை வனாந்தரத்துக்கு எடுத்துட்டு போயிட்டார். வனாந்தரத்திலே அவனுடைய வாழ்க்கை அந்த 30 வயது வரைக்கும் அவனும் 30 வயதுல தான் ஊழியத்துக்கு வந்தான். இயேசு கிறிஸ்துவை விட 6 மாசம் அவன் மூத்தவன். அவனும் 30 வயது வரையிலும் அவன் இருந்து 30 வயது தான் ஊழியத்தை ஆரம்பிச்சான். அவனுக்கு 30 வயது ஆகிற வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் வனாந்தரத்திலேயே இருந்துச்சு. அப்படின்னு அவனுக்கு என்ன பண்ணிருப்பான்? பிரேயர் தான். அவனுக்கு எந்த ஃபேமிலியில் அட்டாச்மெண்டே கிடையாது, எந்த உலக பொறுப்புகளே கிடையாது. இயேசு கிறிஸ்து உலக பொறுப்புகளை பிதா கொடுத்தார். அவனுக்கு எந்த பொறுப்புகளையும் கர்த்தர் அவன் தலையில வைக்கல. ஃபேமிலி பேர்டன் இயேசு கிறிஸ்துக்கு இருந்துச்சு, யோவானுக்கு அதுவும் கிடையாது. எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் கிடையாது. டோட்டலா அவனுடைய வாழ்க்கை ஆண்டவருக்காகவே சின்ன வயசுல இருந்து அப்படியே தான் இருந்துச்சு. அதனால அவன் ஒரு பெரிய ஜப மனுஷனா இருந்தான். அவன் ஏற்ற நேரத்தில் 30வது வயதில் ஆண்டவர் அவனை ஊழியத்துக்கு கொண்டு வந்த பொழுது அவன் தனக்கென்று சீஷர்களை ஏற்படுத்தி இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவனிடத்துல சீஷர்கள் ஜெபிக்க கேட்கிறாங்க. இதை படிக்க வேண்டாம். லூக்கா 11வது அதிகாரம் முதல் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஜெபிக்கிறதற்கு கற்றுக் கொடுக்க கேட்கிறாங்க. அப்ப சீஷர்களுக்கு என்ன இம்ப்ரெஸ் ஆச்சு தெரியுமா? யோவான் தன் சீஷரனுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல நீரும் எங்களுக்கு ஜெபம் பண்ண போதிக்க வேண்டும் கேட்டாங்க. அப்ப அவன் ஜெபத்தை போதிக்கிற ஒரு நபரா இருந்திருக்கிறானா, கண்டிப்பா அவன் ஒரு ஜெப மனுஷனா தான் இருந்திருக்கணும். ஒரு ஜெப மனுஷன், ஜெபத்தை போதிக்கிறவன். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்னும் இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வரல. இவன் 6 மாதத்திற்கு முன்பதாகவே ஊழியத்துக்கு வந்தாச்சு. வந்த நேரத்திலே சீஷர்களை உருவாக்கி அந்த சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்து அவன் ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்து அருமையாய் ஊழியம் போயிட்டு இருக்கிறது. அவனும் இந்த இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருந்தான். அவர் அவரை நேரடியாக சந்திக்கிற வரைக்கும் அவர் வரப்போறான்னு தெரியும், ஆனா யார் என்று அவனுக்கு தெரியாது. வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த காலகட்டத்தில் இவனுக்கு இருந்த சீஷர்களிலே 2 சீஷர்களோடு இந்த இடத்துல அவன் நின்று கொண்டிருக்கிறான். அந்த 2 பேரில் ஒருவன் யாருன்னா அந்திரேயா. இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பதாகவே இந்த அந்திரேயா யோவானுக்கு சீஷனா இருந்தான். எவ்வளவு சீனியர் பாருங்க. இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாலே அந்திரேயா யோவானுக்கு சீஷனாக இவனும் ஊழியத்திற்குரிய காரியத்தில் வந்து விட்டான். ஆண்டவருக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வந்துட்டான். அவரை விட முன்னால வந்துட்டான் அந்திரேயா. யோவான் ஆகிலும் ஒரு பெரிய தேவ திட்டத்தோடு கொண்டு வரப்பட்டவன். ஆண்டவரால் அதுக்குன்னே பிறக்க வைக்கப்பட்டு அதுக்காகவே ஆண்டவர் அவனை கொண்டு வந்தார். அவனை குறிச்சு வேற எந்த ஒரு நோக்கமும் ஆண்டவருக்கு கிடையாது. டோட்டல் ஆண்டவருக்காகவே வழி ஆயத்தப்படுத்துகிற ஒரே அங்கிள் அவனை கொண்டு வந்தார். ஆனால் அந்திரேயா அப்படி கிடையாது. அவன் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன், ஒரு மீனவ குடும்பத்தில் பிறந்தவன், ஒரு சாதாரண குடும்ப சூழ்நிலை இருந்தவன். அப்படிப்பட்டவனா இருந்த அந்திரேயா இந்த யோவானுக்கு சீஷனாக இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்துக்கு முன்னாலேயே வந்திருக்கிறான் என்றால், அவனுக்குள் காணப்பட்ட, இயற்கையாய் காணப்பட்ட ஒரு ஆழமான பக்தி. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பக்தி என்பது வேணும். இன்னும் இயேசு கிறிஸ்துவே அவனுக்கு அறிமுகமாகல, ஆனால் அவனுக்குள்ளே இந்த ஒரு தெய்வீக பக்தின்னு ஒன்று இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துவை கண்ட பிறகு அந்த பக்தி வந்துச்சுன்னா பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவையே இன்னும் அவன் பார்க்கல, ஆனால் அவனுக்குள் ஒரு இயற்கையாகவே ஒரு ஆழமான தேவ பக்தி என்று ஒன்று இருந்தது. ஆண்டவர் அதனால்தான் பக்தி உள்ளவர்களை தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். பக்தின்றது ரொம்ப ஒரு பெரிய விசேஷமான காரியம். தேவ பக்தி, தேவ பக்தி, தேவ பக்தின்றது ஒரு பெரிய கிஃப்ட். அது ஆண்டவரை இவன் இன்னும் பார்க்கல. இயேசுவை பார்க்காமலே யோவானுக்கு சீஷனாக இருந்து தன் வாழ்க்கையை வந்து கமிட் பண்ணி ஸ்பிரிச்சுவல் லைன்குள்ள வந்துட்டான். அதாவது ஆவிக்குரிய தேய கத்தரை தேடக்கூடிய ஒரு தெய்வீக தேடுதலுக்குள்ள அவன் வாழ்க்கை வந்துருச்சு. இந்த பக்தியை ஆண்டவர் உண்மையிலேயே சொல்றேன் கனம் பண்றார், உண்மையிலே கனம் பண்ற. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு கிறிஸ்தவராய் அல்லது ஒரு விசுவாசியாய் ஒரு தேவ பிள்ளையாய் நம்ம இருக்கணும் அப்படி பல விதங்கள் நம்ம சொல்லிக்கலாம். ஆனா ஆண்டவர் மேல நமக்கு ஒரு ஆழமான பக்தி இருக்கணும். பக்தி, அந்த பக்தி தான் நம்மளை வந்து ஆண்டவருக்காய் உந்தி தள்ளும். இப்ப இவனுக்கு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அறிமுகமாகல, அவனுக்கு கிடைச்ச வெளிச்சம் ரொம்ப குறைவு. அந்த குறைஞ்ச வெளிச்சத்திலேயே அவனுக்கு கடவுளை தேட வேண்டும், தெய்வத்தை தேடணும், ரட்சகரை தேடணும், அந்த ஒரு உணர்வு அவனுக்கு இருந்துச்சு. இந்த பக்தி ரொம்ப முக்கியம். இதை ஒவ்வொரு தெய்வப்படிக்கூடிய வாழ்க்கையில் நீங்க கண்டிப்பாக கேட்கணும், ஆண்டவரே தெய்வ பக்தி எனக்கு வேணும். உம்மிடத்துல ஒரு தாகம், ஆவிக்குரிய ஒரு தாகம், ஒரு பக்தி. நமக்கு கிடைச்ச வெளிச்சத்தில் நம்ம அதில் இருக்கணும். டென்னிஸ் ஒரு காரியம் சொல்லுவார், சொல்றேன். இது கொஞ்சம் முகம் சொல்லிக்கிற மாதிரி விஷயமா தான் இருக்கும், ஆனால் அதுக்கு பின்னால் ஒண்ணு இருக்குது. நான் எப்பவுமே தனியா நான் யோசிப்பேன் இந்த விஷயத்தை. அவங்க ஊர்ல ஆசிரியத்துல தானே இதனது கோயில்ல போய் ஜெபம் பண்ணுவார். இப்ப இல்ல, கர்த்தரையில் அறியறதுக்கு முன்னாடி அந்த காலத்துல சாதாரண இயற்கையான அந்த பக்தியில. அப்ப அங்க கோயில்ல ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் முழங்கால் பட்டி ஜெபம் பண்ணிட்டு அங்க வழக்கம் என்னன்னா, அந்த கோயில படிந்திருக்கிற அந்த தூசியை கையில தடவி வாயிலே நக்கிக் கொள்வது. இது கேட்ட என்ன, இது மூடத்தனமா இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனா நான் சொல்றேன், இது மூடத்தனம் கிடையாது. பார்க்கறதுக்கு வெளியில வந்து இது வந்து ஒருவேளை ஒரு முகத்தை சுழிக்கிற மாதிரி இப்படியா செய்வாங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஆண்டவர் அந்த காரியத்தை கவனிக்கிறார். உண்மையா சொல்ல ஆண்டவர் அதை கவனிக்கிறார். ஆண்டவர் அதை கவனிக்கிறார். நான் ரொம்ப சீரியஸா சொல்றேன், ஆண்டவர் அதை கவனிக்கிறார். எந்த அளவுக்கு என்னை அவன் நேசிக்கிறான்னா, என் மேல ஒரு பக்தி இருக்குதுன்னா, இந்த காரியத்தை செய்வதற்கு அவன் அசிங்கப்படல, அருவறுப்பு பார்க்கல. இது சாதாரண விஷயம் கிடையாது. இது பார்க்கிறவங்களுக்கு ஒருவேளை பக்தி இல்லாதவங்களுக்கு என்ன இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்றாங்கன்னு முகத்தை சுழிச்சிட்டு போவாங்க. பக்தி இல்லாதவங்களுக்கு அதாய அசிங்கமா தெரியும். ஆனா ஆண்டவருடைய பார்வையில் உண்மையா சொல்றேன், அது விலையேற பெற்ற ஒரு விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது. தேவ பக்தி உள்ளவர்கள் இன்னொரு தேவ பக்தி உள்ளவர்கள் கண்டுபிடிக்க முடியும். ஆனா தேவ பக்தி உள்ளவர்கள் இன்னொருத்தர் வந்து பார்க்கும்போது தேவ பக்தி இல்லாதவன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பைத்தியகார மாதிரி தான் தெரியும். ஆண்டவர் இதெல்லாம் பார்க்கிறார். சில பக்தி சிலருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அந்த வெளிச்சம், அந்த பக்தி, இது பண்றது நமக்கு செய்யற காரியம் பார்க்கும்போது உலகத்துல மனுஷர்களுக்கு முன்பாக சாதாரணமா இருக்கும். ஆனால் ஆண்டவர் இங்கெல்லாம் பார்க்கிறார். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய செய்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆண்டவருடைய இருதயத்தை கவனிக்கிறார். இன்னைக்கு பார்க்கும்பொழுது சுவிசேஷத்தின் வெளிச்சம், கர்த்தரை அறிந்து கொள்ளுகிற காரியங்கள் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு காலத்துக்கு முன்னால் அதெல்லாம் அவ்வளவு கிடையாது. ஆனாலும் அது கிடையாத சூழ்நிலையிலும் இல்லாத காலகட்டத்திலும் தனக்கு கிடைச்ச வெளிச்சத்தில் அதை ஒருவர் அப்படியே பிளைண்ட செய்யறாங்கன்னா, உண்மையிலே ஆண்டவர் அந்த இருதயத்தை தான் கவனிப்பார். எங்களுடைய குடும்பத்தில் பார்க்கும் பொழுது நான் முதல் முதலாக ஊழியத்துக்கு வந்தேன். என் பெற்றோர் என்ன பக்திய வளர்க்கல, அதை பத்தி ஒண்ணுமே கேர் எடுத்து வளர்க்கல, பக்திய வளர்க்கல. ஆனால் என்னுடைய தாயாருடைய அம்மா பாட்டி ஊர்ல இருப்பாங்க. நான் எப்பாவது ஊருக்கு போகும்போது எங்களுடைய எல்லாரும் பேர பசங்க நிறைய இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, என்னடா நீங்களா மெட்ராஸ்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, கோயில் இல்லாத ஊர்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு எங்களை திட்டுவாங்க. எங்க மாமா பசங்களெல்லாம் காமிச்சு சொல்லுவாங்க, பாருங்க இவங்கெல்லாம் பாருங்க, ஒழுங்க ஞாயிற்றுக்கிழமைச்சா தவறாம கோயிலுக்கு போறாங்க, தவறாம வராங்க, நீங்க கோயில் இல்லாத ஊர்ல மெட்ராஸ்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு எங்களை சொல்லுவாங்க. எங்களுக்கு அது அவங்க என்ன சொல்ற அர்த்தமே புரியாது, என்னமோ சொல்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கோம். ஏன்னா அந்த பழக்கம் ஒண்ணும் தெரியாது, என்னமோ சொல்றாங்கன்னு நினைச்சுக்கோங்க. சில வேளைகளிலே சென்னைக்கு வருவாங்க, எங்க வீட்டுக்கு வருவாங்க. ஒரு நாலு நாள் ஒரு வாரம் தங்கி இருப்பாங்க. நான் அப்ப சின்ன பையன், விஷயம் தெரியாது. அப்பொழுது அவங்க ஒரு ரூம் அவங்களுக்கு இருந்துருவாங்க, ஒரு ரூம் ஒதுக்கிடுவாங்க, இருந்துருவாங்க. அந்த ரூம்ல நான் பாக்குறேன், எப்பவுமே எனக்கு தெரிஞ்சு சின்ன பையனா இருக்கும்போது பார்த்துருக்கிறேன், கதவு கொஞ்சம் லைட்டா திறந்துருக்கும் பார்த்தா எப்ப நான் பார்த்தாலும் நேர் முடங்கால் அப்படியே நிப்பாங்க. அந்த வயசுல நான் எப்ப பார்த்தாலும் அந்த கதவு சந்தபடி அப்படி பார்த்தா நேர முடங்கால் படிக்கிட்டு இருப்பாங்க, முடங்கல்லையே நிப்பாங்க, கண்ணுல தண்ணி தார தாரையா வடிச்சிட்டு இருக்கும், அவ்வளோ ஜெபம் பண்ணுவாங்க. நான் பார்க்கும் போதுதான் என் கண்ணுல அவங்கள பார்த்ததுல பெரும்பாலான நேரம் அவங்க ஜெபிச்சதை தான் நான் பார்த்திருக்கேன். ஆனா அவங்க வந்து ஒரு சிஎஸ்சி சர்ச் அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க. பெரிய ஆவிக்குரிய சத்தியங்கள் தெரிஞ்சிருக்கிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இல்லை, நிறைய கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது, அவங்க இருந்த சூழ்நிலை அவ்வளவுதான். ஆனால் அதுல அவங்க காண்பித்த அந்த பக்தி எனக்கு இன்னைக்கும் ஒரு பெரிய ஒரு அசைவு ஏற்படுது. நான் அடிக்கடி யோசிப்பேன், அவங்களுடைய ஜெபம் தான் எங்க வீட்டில் வந்து அவங்க முடங்கால் படிட்டு செய்த அந்த ஜெபம் தான் என்னை கொண்டு வந்தது நான் நினைப்பேன். உண்மையில் சீரியஸா நினைப்பேன். ஏன்னா எங்க அப்பா அம்மா எனக்கு அதை அப்படி செய்யல, அவங்க அந்த காரியத்தை செய்யல. ஆனா எங்க வீட்டில் வந்து அவங்க முழங்கால் படிட்டு கண்ணீரோடு எப்பவுமே அழுது ஜெபிச்சிருந்த காரியம் அதுதான். என்னை ஆண்டவர் கூட கொண்டு வந்திருக்கும் ஒருவர் எனக்கு ஜெபிச்சிருக்கலாம். இவங்கெல்லாம் ஆண்டவரே கோயிலாத இடத்துல இருக்கிறாங்களே, பக்தி இவங்களெல்லாம் கொண்டு வாங்க நம்ம ஜெபிச்சிருக்கலாம், தெரியாது என்ன ஜெபிச்சாங்கன்னு தெரியாது. ஒருவேளை அது என்னை கொண்டு வந்திருக்கலாம், நான் அதை நான் நினைக்கிறேன். எதுக்கு சொல்றேன்னா, பக்தி என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். மேலோட்டமான ஒரு கிறிஸ்தவராய் நம்ம இருக்கக்கூடாது. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தோம் போனோம் திருப்தியா இருந்துடக்கூடாது. ஏதோ ரெண்டு பைபிள் வசனம் வாசி நம்ம ஜெபிச்சோம் அதுல ஒரு கிறிஸ்டின் அப்படின்னு ஒரு திருப்தியா இருந்துடக்கூடாது. ஆண்டவர் மேல் ஒரு ஆழமான பக்தி இருக்கணும். அந்த பக்தி தான் நம்மை நிச்சயமாகவே ஆண்டவருக்காக ஒரு பயனுள்ள பாத்திரமாக கொண்டு வர முடியும். ஆண்டவருக்காக ஒரு பயனுள்ள பாத்திரமாய் மாற்றும். அந்திரேயா ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷன். அந்திரேயா ஒரு தேவ பக்தி உள்ள மனுஷன். இயேசு கிறிஸ்துவை இன்னும் அறியல, இயேசுவை யாருன்னு தெரியாது. யோவானுக்கு சீஷனா இருக்கிறான், அதுக்கு முன்னாலே பாருங்க தன் லைஃபை வந்து ஆவிக்குரிய காரியத்தில் தன்னை இணைத்துக் கொண்டான். உலக காரியத்தை பார்த்துட்டு மீன் பிடிச்சிட்டு தன் வாழ்க்கையை நடத்தி இருந்திருக்கலாம். பேதுரு அப்படிதான் இருந்திருக்கிறான் இல்லையா? பேதுரு பாருங்க, அவன் சாதாரணமா தான் இருந்திருக்கிறான், அவன் மீன் பிடிச்சிட்டு தன் வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். ஆனா இவன் அந்த காலத்திலேயே இவன் வந்து தேவ பக்தியை தன் வாழ்க்கையில காமிச்சிருந்தான். தேவ பக்தி என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக 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 முக்கியமான ஒரு காரியம். அடுத்தது வாசிக்கலாம், இரண்டாவது 37 ரெண்டு வசனம் சேர்த்து வாசிக்கலாம்.
இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு,
இயேசு நடந்து போகிறதை அவன், அதாவது யோவான் கண்டு,
இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான்.
தேவ ஆட்டுக்குட்டி என்றான்.
அவன் அப்படி சொன்னதை,
அவன் அப்படி சொன்னதை
அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள்.
இப்படி இருக்கும்பொழுது தேவ பக்தி உள்ளவனாய் இந்த அந்திரேயா இருக்கிறான். அவனுடைய இன்னொரு நன்சீஷனும் கூட, அவனோடு கூட இன்னொரு நபரும் இருக்கிறான். யோவான் அந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறான், அவனுடைய குரு இருக்கிறார். அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து அந்த வழியே நடந்து போறார். யோவானுக்கு இப்பொழுது தெரியும், இயேசு கிறிஸ்துவை இவன் அறிந்து கொண்டான், அவருக்கு ஒரு வெளிப்பாடு இருக்கிறது. இப்பொழுது அவன் இயேசு அப்படி நடந்து போகும்போது உடனே அந்த ரெண்டு சீஷர்களை பார்த்து சொல்றான், அதோ தேவ ஆட்டுக்குட்டி. சொன்ன மாத்திரத்தில் அந்த ரெண்டு சீஷர்களும், அந்திரேயாவும் அந்த மற்ற ஒரு சீஷரும், உடனே அவர் சொன்னதை அவர் ரெண்டு சீஷரும் கேட்டவுடனே இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு கிறிஸ்துவை அறிமுகம் செய்யப்பட்டு விட்டது. அறிமுகம் செய்யப்பட்டவுடனே காலதாமதமே பண்ணல. ஏன்னா யோவான் தன்னுடைய வாழ்க்கையில் என்னைக்குமே தன்னை அவன் காட்டவே இல்லை. எனக்கு பின் ஒருவர் வருகிறார், என்னிலும் வல்லவரா இருக்கிறார், அதை தான் சொல்லிட்டு இருக்கிறான். நீ தீர்க்கதரிசியா? இல்ல, தீர்க்கதரிசி கிடையாது. நீங்க இந்த அதிகாரத்தை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். முதல் அதிகாரத்தில் பாருங்க, அவனுடைய ரொம்ப அப்ரோச் ரொம்ப அழகா இருக்கும். 19 வசனத்துல வாசிக்கலாம்.
எருசலேமில் இருந்து யூதர்கள்
ஆசாரியரையும் லேவியரையும்
யோவானிடத்தில் அனுப்பி நீர் யார் என்று கேட்டபோது அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டதுமன்றி நான் கிறிஸ்து அல்ல என்றும் அறிக்கையிட்டான். அப்பொழுது அவர்கள்
பின்னையார்
நீர் எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு நான் அவன் அல்ல என்றான். நீர் தீர்க்கதரிசியானவரா என்று கேட்டார்கள். அதற்கும் அல்ல என்றான். அவர்கள் பின்னும் அவனை நோக்கி, நீர் யார்? எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படிக்கு உம்மை குறித்து என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவன்,
கர்த்தருக்கு வழியை செவ்வை பண்ணுங்கள் என்று
ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே
ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே
நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாயிருக்கிறேன் என்றான்.
நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாயிருக்கிறேன் என்றான். 26 வசனத்தை படிக்கலாம்.
யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம்
கொடுக்கிறேன். நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன்.
நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார்.
அவனுடைய போக்கஸ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இயேசுவையே போக்கஸ் பண்ணிட்டு இருந்தான். அவர் எனக்கு பின்வந்தும் என்னிலும் மேன்மையானவர் அப்படியே சொல்லிக்கிட்டே போறான். இப்படி பார்க்கும் பொழுது யோவானுடைய நோக்கம் எல்லாம் இயேசுவையே போக்கஸ் பண்ணி காட்டணும். இயேசு கிறிஸ்துவை பத்தி இதுக்கு முன்னாலிருந்து சொல்லிக்கிட்டே வரான். தன்னுடைய சீஷர்களுக்கு பல விஷயங்களை சொல்லி இருப்பான். ரட்சகர் வரார், இப்படி வருவார், எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்திருப்பான். இவங்க ஆவலா இருக்கிறாங்க. எதிரில் அவர் வந்த உடனே கையை காமிச்சிட்டான், இவர் தான் அந்த தேவ ஆட்டுக்குட்டி. சொன்ன உடனே தாமதிக்கவே இல்லை, ஸ்பாட்ல உடனே அவர் ஃபாலோ பண்ணி போயிட்டான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்திரையாட்ட கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது காரியம், முதலாவது தேவனுடைய பக்தி, தேவ பக்தி. இரண்டாவது, ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தும் பொழுது ஸ்பாட்லயே அதை ஃபாலோ பண்ணணும். ஸ்பாட்லயே ஒரு காரியத்தை நம் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாருன்னா அதை செயல்படுத்துவதற்கு காலதாமதம் பண்ணக்கூடாது, நிதானம் காக்கக்கூடாது. எந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு காமிச்சாலும் உடனடியாக அதை செய்யணும். இந்த காரியம் இவனுக்கு இப்பதான் தெரியுது. இப்பதான் இவர் தேவாட்டுக்குட்டி என்று, இயேசுதான் ரட்சகர், இவர் தான் தேவாட்டுக்குட்டி என்று தெரிஞ்ச மாத்திரத்தில் உடனடியாக அவரை ஃபாலோ பண்ணணும். ஆண்டவர் இதை ரொம்ப நேசிக்கிறார், விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் காலதாமதத்தோடு எதையுமே நாம கீழ்ப்படிவதை ஆண்டவர் விரும்புவதில்லை. பிரதர் ஸ்டான்லி என்று சொல்லி பிளஸிங் யூத் மிஷன் லீடர், அவர் ரொம்ப அவருடைய ஆர்டிகல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அவர் எப்பொழுதுமே தன்னுடைய ஆர்டிகல்ல ஒரு வார்த்தை எழுதுவார், கால தாமதமான கீழ்ப்படிதல் கீழ்படியாமையே குறிக்கும் அப்படின்னு. ஒரு காரியத்துக்கு நம்ம டிலே பண்ணி கீழ்படுகிறது அது ஒரு கீழ்படியாமை தான். ஏன்னா ஆண்டவர் வந்து என்னைக்குமே ஒரு காரியத்தை, அது உண்மைதான், ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னா உடனே அதை நம்ம செய்யணும்னு எதிர்பார்க்கிறார். எப்ப நம்ம செய்யணுமோ அப்பதான் நமக்கு சொல்லுவார். இன்னைக்கு சொல்லி நம்ம நாளைக்கு இன்னும் பல வருஷங்கள் கழிச்சு செய்யறதுக்கு நமக்கு அவ்வளவு முன்னாடி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்னு சொல்றாருன்னா உடனே கீழ்படி நினைக்கும் போது ஆண்டவர் அதை சொல்லுவார். ஆண்டவர் என்னைக்குமே ஒரேடி ஒரு 10 ஒரு ப்ராஜெக்டை கொடுத்து நீ அப்படியே செஞ்சுட்டே வா அப்படின்னு சொல்ல மாட்டார். ஒன்னு சொல்லுவார், ஆண்டவருடைய திட்டம் எப்படி தெரியுமா, அவர் நடத்தல் எப்படி தெரியுமா, ஒன்னு சொல்லுவார், அதை செய்யறமான்னு பாப்பார். அதை செஞ்சிட்டாங்கன்னா அடுத்தது சொல்லுவார், அதை செய்யறாங்களான்னு பாப்பாரு, செஞ்சிட்டாங்கன்னா அடுத்தது சொல்லுவார், அதை செய்யறாங்களான்னு பாப்பாரு, செஞ்சிட்டாங்கன்னா அடுத்தது சொல்லுவார். இதுல என்ன பிரச்சனை, நிறைய பேருடைய லைஃப்ல ஒன்னு சொல்லுவார், இதை செய்ய மாட்டாங்க. ஆண்டவர் பாப்பார், இந்த சின்ன விஷயத்த சொல்லியே நீ செய்யல, இதுக்கு அடுத்த இன்னொரு சொன்ன நீ எப்படி செய்வான், செய்ய மாட்டான். அவர் சொல்றதை நிறுத்திடுவார். ஆண்டவருடைய காரியத்தை புரிஞ்சு, இதெல்லாம் ஆண்டவருடைய நடத்துதல். நான் சொல்றேன், பிராக்டிக்கலா சொல்றேன், அனுபவத்தோடு சொல்றேன். ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாருன்னா செய்யணும், ஸ்பாட்ல செய்யணும். அது முடிச்ச பிறகுதான் அவர் அடுத்த காரியத்துக்கு நமக்கு ஸ்டெப் எடுத்து வைக்க சொல்லுவார். இப்படிதான் எனக்கும் சரி, உலகத்தில் எல்லாருக்கும் அதுதான் காரியம், எல்லாருக்கும் அதுதான் காரியம். ஒன்னு செய்ய சொன்ன உடனே அதை செய்யணும். கர்த்தர் சொல்லிட்டு பாக்குறாரு, உடனே செய்யறாங்களான்னு பாக்குறாரு. செஞ்சிட்ட உடனே நிச்சயமா அடுத்த லெவலுக்கு நமக்கு சொல்லுவார். ஆனா அந்த முதல் காரியத்தை நம்ம செய்ய தவறிட்டோம்னா ஆண்டவர் அடுத்த காரியத்தை சொல்ல மாட்டார். இவர்கிட்ட சொல்றது வேஸ்ட். நம்மள இப்படிதான் பண்றோம், ஒருத்தர் ஒண்ணு சொல்றோம், செய்யறாங்களான்னு பார்ப்போம், செய்யறாங்களான்னு அவங்களை நம்பி இந்த ஒரு காரியத்தை சொல்லிட்டு செய்ய, இது நம்ப நல்லா செஞ்சாங்கன்னா அடுத்த ஒரு காரியத்தை கொடுத்துட்டே இருப்போம். நம்ம அவங்களை நம்பி எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருப்போம். நம்ம ஒன்னு சொல்ல அவங்க செய்யாம இருந்தாங்கன்னா இவங்க சொல்றதே வேஸ்ட், நம்மளே முடிவு வந்துடும். ஆண்டவர் தன்னுடைய இருதயத்தை நமக்குள்ள விதைச்சிருக்கிறார். சுபாவத்தை பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நிறைய விஷயங்கள் அப்படியேதான் இருக்கும். நம்ம அப்படிதான் பிகேவ் பண்றோம். இதே தான் ஆண்டவர் செய்வார். இது என்ன தெரியுது, ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லும் பொழுது இமீடியட்டா நம்ம கீழ்படியணும், உடனுக்குடன் அதை செயல்படுத்தணும். அப்பதான் அடுத்த காரியம் உங்களுக்கு தெரிய வரும். இல்லைன்னா ஆண்டவர் பேசறத நிறுத்திடுவார், சொல்றதை நிறுத்திடுவார், சொல்றது வேஸ்ட் நிறுத்திடுவார். அதனால உடனடி கீழ்ப்படிதல் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆண்டவர் என்ன சொன்னாலும் சரி, அது சிறியதோ பெரியதோ, ஃபர்ஸ்ட் சின்னதான் கொடுப்பார், எடுத்தோன்னு பெருசா தலையில தூக்கி வைக்க மாட்டார், சின்னதான் கொடுப்பார். அந்த சின்னதை நம்ம செய்யும் போதுதான் அதை நம்பி அடுத்தது செய்ய சொல்லுவார். ஆகையினாலே ரெண்டாவது பார்க்கும் பொழுது இவனிடத்தில் காணப்பட்டது உடனடி கீழ்ப்படிதல். இவர் தேவ ஆட்டுக்குட்டி அப்படின்ன உடனே ஃபாலோ பண்ணி போயிட்டான். அதுக்கு பிறகு அவன் உட்கார்ந்து யோவான்கிட்ட வந்து அவன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கல. ஏன்னா யோவானுக்கு தெரியும் தன்னுடைய சீஷர்களை எதுக்கு உருவாக்கலாம், தனக்காக சீஷர்களை உருவாக்கல, இயேசுவுக்காக தான் உருவாக்கிட்டு இருந்தான். அவரை ஃபாலோ பண்றதுக்கு தான் இவன் ரெடி பண்ணிட்டு இருந்தான். இப்ப இவங்களுக்கு இயேசுவை காமிச்சு கொடுத்த உடனே இனி இவன் இயேசுவை தான் ஃபாலோ பண்ணணும், அவங்க ரெண்டு பேரும் இயேசுவை தான் ஃபாலோ பண்ணணும். அவங்க டிலே பண்ணல, உடனே ஃபாலோ பண்ணிட்டாங்க. ஆனா ரெண்டாவது நம்ம வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அந்திரேயாவின் இடத்துல உடனடியான கீழ்ப்படிதல். இதை நம்ம செய்யும், இதை செஞ்சீங்கன்னா ஆண்டவர் நிறைய உங்களோட பேசுவார், அடுத்தது சொல்லுவார், அடுத்தது சொல்லுவார், அடுத்தது சொல்லுவார். உங்களை நடத்துதல் தேவ நடத்தல் உங்க லைஃப்ல இருந்துகிட்டே இருக்கும். அதை கீழ்ப்படியாமை நம்ம லைஃப்ல ஆண்டவருடைய நடத்துதலை தடுத்துவிடும். என்ன சொல்ல, டிலே பண்ணி கீழ்ப்படிதலும் ஆண்டவருடைய நடத்துதலை நம்முடைய லைஃப்ல தடுத்துவிடும். அதனால உடனடி கீழ்ப்படிதல் அந்திரேயாவுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட ரெண்டாவது விஷயம் உடனடி கீழ்ப்படிதல். மூன்றாவது காரியம் 38 வசனத்தில் வாசிக்கலாம்.
இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி நீர் எங்கே தங்கியிருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அவர் வந்து பாருங்கள் என்றார்.
வந்து பாருங்கள் என்றார்.
அவர்கள் வந்து
அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு
அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள்.
இப்பொழுது இயேசு கிறிஸ்து போயிட்டே இருக்கிறார், பின்னாலேயே நடந்து போறாங்க. அவர் பார்க்கிறார், யார் ரெண்டு பேரும் நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்கிறாங்களே, என்ன பார்த்து ஆடுறீங்க, என்ன விஷயம், பின்னாலேயே வந்துட்டு இருக்கிறீங்களே. உடனே கேட்கிறாங்க, ஆண்டவர், ரபி நீர் எங்கே தங்கியிருக்கிறீர். இயேசு கிறிஸ்து அட்ரஸ் எல்லாம் சொல்லல, எங்க தங்கியிருக்கிறீங்க தானே கேட்கறீங்க. நான் போறேன், என்ன வந்து ஃபாலோ பண்ணி வந்து பாருங்கள், என் இடத்த நீங்க வந்து பாருங்க. போறாங்க, எவ்வளவு தூரம் எது எதுவும் கேட்கல, போறாங்க. அவர் சொல்லிட்டார், அட்ரஸ் எல்லாம் கொடுக்கல, வந்து பாருங்கள், அவ்வளவுதான். போறாங்க. அவர் போற இடத்துல போறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு நிரந்தரமான அட்ரஸே கிடையாது, அல்லது அவர் அட்ரஸ் கொடுக்கல, பெர்மனன்ட் அட்ரஸ் அவருக்கு கிடையாது. நமக்கு எல்லாம் பெர்மனன்ட் அட்ரஸ், டெம்பரரி அட்ரஸ் நம்ம கொடுப்போம். ஆண்டவருக்கு பெர்மனன்ட் அட்ரஸே கிடையாது. அதனாலதான் அவர் வந்து தலை சாய்க்க இடம் இல்லாதவர். அட்ரஸ் கேட்டா அவருங்க போவார் அட்ரஸுக்கு. அதனால வந்து பாருங்கள், இன்னைக்கு இங்க தங்கி இருக்கிற, இன்னைக்கு இங்க வந்து பாருங்க, நாளைக்கு நான் இந்த வேற அட்ரஸ்ல இருப்பேன், அங்க வந்து பாருங்க. அது அவருடைய வாழ்க்கை. அதனாலே வந்து பாருங்கள், அதனால்தான் அவர் அப்படி சொல்றாரு, அட்ரஸ் கொடுக்கல, அட்ரஸ் இல்ல. உடனே பின்னாடியே போனாங்க, அவர் தங்கியிருந்த அந்த இடத்துக்கு போனாங்க, அவரோடு அந்த நாளிலே தங்கினார்கள். கூட போய் அவரோடு தங்கினாங்க, ஒரு நைட், ஹோல் நைட் அவரோடவே இருந்து தங்கினாங்க. அந்த ராத்திரி வேளையில் அவர்கிட்ட நிறைய பேசியிருப்பாங்க, அவரை நிறைய கவனிச்சிருப்பாங்க, தங்கினாங்க. அந்த தங்குதல் தான் அவனுடைய லைஃப்ல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுச்சு. அதுக்கு பிறகுதான் இயேசுவை ரட்சகர் என்பதை அவன் தெளிவா கண்டுட்டான். அது பின்னாடி பார்த்தா தெரியும். மூணாவது, நம்ம வாழ்க்கையில் இயேசுவோடு தங்க வேண்டும். முதலாவது நமக்கு ஒரு பக்தி, இரண்டாவது நம்ம வாழ்க்கையில் உடனடி கீழ்ப்படிதல், மூணாவது இயேசுவோடு தங்குகிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்கணும். இவங்க நினைச்சிருந்தா போய் பார்த்துட்டு, சரி ஆண்டவரே இங்கதான் இருக்கிறீரா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு 5 பேசிட்டு வந்திருக்கலாம். ஆனா அப்படி பண்ணல, போயிட்டு உட்காந்து ஒரு 10 பேசிட்டு எழுந்து வரல, போனாங்க. அந்த ராத்திரியெல்லாம் அவரோடு இருந்தாங்க, நிறைய நேரம் அவரோட பேசியிருப்பாங்க, அவரோடவே தங்கினாங்க. அவர் படுத்து தூங்கலாம்னு சொன்னபோது இவரும் இவங்களும் அங்கேயே படுத்து தூங்கி இருக்கிறாங்க, தங்கினாங்க அங்கேயே தூங்கி இருப்பாங்க. அந்த ஹோல் நைட் அங்கேயே இருந்து அவரோடு தங்கி இருந்து அவரோடு பேசி அவருடைய வாழ்க்கை முறையை பார்த்து அங்கேயே ஹோல் நைட் அவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கை மூணாவது, கிறிஸ்துவோடு தங்க வேண்டும். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கத்தில் மிக முக்கியமானதே அவரோடு நம்ம தங்க வேண்டும். மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 3 அதிகாரம் 13 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி
தமக்கு சித்தமானவர்களை
தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள் அப்பொழுது அவர்
பன்னிரண்டு பேரை தெரிந்து கொண்டு அவர்கள்
தம்மோடு கூட இருக்கவும்
பிரசங்கம் பண்ணும்படியாக
தாம் அவர்களை அனுப்பவும்.
முதல் நோக்கம் என்ன? தம்மோடு கூட தங்கி இருக்கணும், தம்மோடு கூட இருக்கணும். இதுதான் அவருடைய நோக்கம். 12 பேரை தெரிந்து கொண்டதுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷனே தங்கி இருக்கணும், கூட தம்மோடு இருக்கணும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்டியன் லைஃப்ல மூணாவது அவரோடு தங்கி இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம மனசுல விசிட் பண்றோம், விசிட்டிங் பிரேயர்ல ஒரு 5 நிமிஷம் விசிட் பண்ணிட்டு வந்துடுறோம். சர்ச்சுக்கு வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் விசிட் பண்ணிட்டு போயிடணும். தங்கி இருக்கிறமா? தங்கி இருக்கிறமா? இதுதான் கேள்வி. இயேசுவை விசிட் பண்ணக்கூடாது, தங்கணும். விசிட் பண்ணக்கூடாது, தங்கணும். பைபிள்ல நீங்க பாருங்க, அவரோடு தங்கினவங்க ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவரோடவே இருந்தவங்க. நோவா தன் காலத்திருந்த ஜனங்களுக்குள் நீதிமான உத்தமனுமாய் இருந்தான். அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், ஆண்டவரோடு தங்கியிருந்தான். அவனுக்கு பாருங்க, வரப்போகிற மிகப்பெரிய அழிவின் காரியங்களை ஆண்டவர் சொன்னாரு. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்தாரு. அவனுக்கும் அவன் குடும்பத்திற்கும் பாதுகாப்பை ஆண்டவர் கொடுத்தார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், ஆண்டவரோடு தங்கியிருந்தான். சஞ்சரிக்கிறது என்ன? தங்கியிருத்தல், ஆண்டவரோடு தங்கியிருக்கிறது. சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் அந்த 300 வருஷம் ஆண்டவரோடு அவன் சஞ்சரித்துக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில், 65 வயசுல அவன் சஞ்சரிக்க ஆரம்பித்து 365வது வயசு வரைக்கும் அவன் சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அந்த 300 வருஷமும் ஆண்டவரோடு அவன் தங்கியிருக்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வெளிப்பாடுகள், அவனுக்கு கொடுத்த காரியங்கள் ஏராளமானது. சொல்ல போனால் ஒரு லாங்கஸ்ட் டியூரேஷன் வெளிப்பாடு ஹோல் பைபிள்ல கொடுத்தது யார் தெரியுமா? ஏனோக்கு தான். லாங்கஸ்ட் டியூரேஷன், பெரிய ஒரு காலகட்டத்திற்கான வெளிப்பாட்டை கொடுத்தது ஏனோக்கு தான். ஏனோக்கு பேசினதையும் அவன் எழுதின தீர்க்க தரிசனங்களையும் பார்த்தால் அது இருந்திருக்கும், நிறைய விஷயங்கள் அவன் சொல்லியிருக்கணும் அதெல்லாம். ஆனால் வேதத்திலே அது குறிப்புகள் எழுதுவதற்கு ஆள் இல்லாம போயிடுச்சு. அதனால் அவன் என்னென்ன சொன்னான்றதெல்லாம் முழுமையாய் கிடைக்கல. ஆனால் யூதா தன்னுடைய நிருபத்தில் மாத்திரம் அதை சொல்லுகிறார். ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு கர்த்தருடைய வருகை குறித்து அவர் பேசுற எல்லா விஷயத்தையும், அவபக்தி உள்ளவர்களை கர்த்தன் நியாயம் தீர்க்க போகிறார் என்பதையும், அவர் வெளிப்பட போகிறார் என்பதையும், கர்த்தருடைய பகிரங்க வருகை வரைக்கும் எல்லாத்தையும் அவன் பேசியிருக்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு நீண்ட கால வெளிப்பாடு. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கு அவ்வளோ பெரிய ஒரு நீண்ட வெளிப்பாடு. ஏன் தெரியுமா? தங்கியிருந்தான். ஆண்டவரோடு தங்கியிருந்தாதான் நமக்கு வெளிப்பாடுகள் கிடைக்கும், தேவ நடத்துதல் கிடைக்கும், பாதுகாப்பு கிடைக்கும். ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை கொடுப்பார். ரொம்ப முக்கியமான விஷயம் பாருங்க. இந்த ரெண்டு பேருமே ஸ்பெஷலா தான் இருந்தாங்க. நோவா ஸ்பெஷலான ஆள். அவளுக்கு கர்த்தர் எவ்வளவு பெரிய அழிவை வெளிப்படுத்தினார், எவ்வளவு பெரிய காரியத்தை சொன்னார், அவளுக்கு கர்த்தர் எவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்தார். ஏனோக்கு எவ்வளவு நீண்ட காலத்துக்குரிய காரியத்தை அவனுக்கு வெளிப்படுத்தி காமிச்சார். முதல் முதலாக எடுத்துக்கொள்ளப்பட்ட மனுஷன், அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமானது. இந்த கடைசி காலத்தில் கிறிஸ்துவின் வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுகிறதற்கு முன்னோடியான ஒரு மனுஷன் அவன். எவ்வளவு பெரிய ஒரு காரியம். இவெல்லாம் என்ன செஞ்சாங்க? வேற என்ன செஞ்சாங்க? தங்கி இருந்தாங்க, வேற ஒன்றும் செய்யல. மெயினாக தங்கி இருந்தாங்க. தானியல் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் அவன் அவ்வளவு தூரம் கொண்டு போனான், உயர்த்தி கொண்டு போனார். தேசத்திலே top 3 இருந்தான். அப்படி பாபிலோனிய சாம்ராஜ்யத்தில் அவ்வளவு பெரிய ஸ்தானத்துக்கு போனான். அவன் என்ன செஞ்சான்? ஒண்ணுமே இல்ல, தங்கியிருந்தான், வேற ஒண்ணுமே கிடையாது. தானியலுடைய லைஃப்ல ஸ்பெஷல் என்ன? தங்கியிருந்தான். ஒரு நாளைக்கு 3 வேளை எருசலேமுக்கு நேராய் பலகணிகளை திறந்து வைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தான், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. அவன் லைஃப்ல இருக்கிற ஸ்பெஷல் என்ன? தங்கியிருந்தான். உண்மையிலேயே சொல்றேன், ஜெபிக்கிறது போல ஸ்பெஷல் ஆனது உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆண்டவரோடு தங்கியிருத்தலை போல ஸ்பெஷலான விஷயம் எதுவுமே கிடையாது. ரொம்ப விசேஷமான காரியம். ஆனா நிறைய பேருக்கு நம்ம தங்குவதற்கு நேரம் இல்லை. பிஸி. ஆண்டவருக்கு நேரத்தை ஒதுக்கி அவரோடு தங்குவதற்கு தான் நம்ம நேரத்தை நம்ம கொடுக்க தவறி விடுகிறோம். அதுதான் எது ரொம்ப முக்கியமோ அதை செய்ய தவறி விடுகிறோம். சாதாரண விஷயத்துக்கு நம்ம நிறைய நேரத்தை கொடுத்துறோம், ஆனால் எது ரொம்ப முக்கியமானதோ அதற்கு நம்ம அதிக நேரத்தை கொடுக்க, அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க நம்ம தவறி விடுகிறோம். அப்போ இங்க பாத்தீங்கன்னா, அவன் தங்கியிருந்த அந்த நேரம் தான், அந்த இரவு தான் அவன் லைஃப்ல ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன். அந்த தங்கியிருந்ததுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவனுடைய ஸ்டைலே மாறிடும், அவனுடைய லைஃப் ஸ்டைலே மாறிடும். அதுக்கு பிறகு அவனுடைய லைஃப் ஸ்டைல் பாருங்க, இதுக்கு பிறகு இந்த வசனத்துக்கு பிறகு பாருங்க, அப்படியே மாறும் பாருங்க. வாசிக்கலாம் நாலாவது என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். 40வது வசனத்துல இருந்து
யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற இரண்டு பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான்.
தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான்.
மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம்.
நாலாவது பாருங்க, அவன் லைஃப்ல அவன் தங்கி இருந்த உடனே நெக்ஸ்ட் வெரி நெக்ஸ்ட் இன்சிடென்ட், நேரா வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து அவன் முதல் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? காஸ்பல் ஒர்க். தங்கி இருக்கிறவன் ஆட்டோமேட்டிக்கா சுவிசேஷ வேலையை செய்வான். புரியுதுல? தங்கி இருக்கிறவனுக்கு தான் அதை செய்ய முடியும், தங்காதவனுக்கு செய்ய முடியாது. நேர அந்த ராத்திரி அங்க தங்கியிருந்த நேரா வீட்டுக்கு வந்து முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு அவங்ககிட்ட பேசின முதல் வேர்டு மேசியாவை கண்டோம். அவன் பாருங்க, அவன் கொடுத்த ஃபர்ஸ்ட் மெசேஜ் எடுத்த உடனே அவன் வந்து கொடுத்த முதல் காரியம் தன் சகோதரனை பார்த்து காஸ்பல் ஒர்க் பண்றான், மேசியாவை கண்டோம். தங்கி இருக்கிறவனுக்கு தான் இந்த சுவிசேஷ வேலை செய்ய முடியும். தங்கி இருக்கிறவங்க தான் இதை செய்ய முடியும். ஆண்டவரிடத்தில் அதிகமாய் தங்கி இருந்தாதான் ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை நாம் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். தங்கி இருக்கிறோம் உலகத்திலேயே அதிகமான ஆத்துமாக்களை கர்த்தருக்காக ஆதாயம் படுத்தினவர் என்கிற ரெக்கார்டு பில்லி கிரகம் என்கிற தேவ மனுஷனுக்கு உரியது. இன்னைக்கு அவர் உயிரோடு இருக்கிறார், அமெரிக்க தேசத்தில் உயிரோடு இருக்கிறார். அவர் ஒரு சாதாரணமான ஒரு குடும்பத்திலே பிறந்தவர். அவருடைய லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சின்ன வயசுல அவருக்கு ஃபுட்பால்னு அவ்வளவு உயிர், விளையாடி ஜாலியா இருக்கணும்ன்றது அவருடைய லைஃப். அப்படி இருக்கும்போது தன்னுடைய நேரம் ஃபுல்லா சின்ன வயசுல வந்து ஒரு வாலிப வயதுக்குள்ள இருக்கும்போது ஃபுட்பாலே ஆடுவார். எப்பவுமே ஃபுட்பால் ஆடிட்டு அப்படியே ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட சுத்துறது, ஃபுட்பால் விளையாடுறது, இதுவே அவருடைய வாழ்க்கை முறையா இருந்திருக்குது. ஆனால் அவருக்குள்ளே ஒரு தெய்வ பக்தி உள்ள மறைஞ்சிருக்குது. ஒரு நாள் ஃபுட்பால் மேட்ச் ஒன்று முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே அவருக்கு எல்லாரும் கிளம்பி இந்த கிரவுண்ட் விட்டு கிளம்பி போறாங்க. ஆனால் அவருக்கு மட்டும் அந்த கிரவுண்ட் விட்டு போறதுக்கே முடியல. என்னமோ ஒண்ணு அவரை தடுக்கிறது அவர் உணர்ந்தார். எல்லாரும் அந்த இடத்த விட்டு முடிஞ்சிருச்சு, மேட்ச் முடிஞ்சிருச்சு, போக நினைக்கிறான். இவருக்கு மட்டும் போகவே முடியல. நினைச்சாலும் என்னமோ அவன் இன்னும் இங்கே இருன்ற மாதிரி அவரை என்னமோ இழுக்குது. அவருக்கு புரியல. அடுத்த சில விஷயத்தில் அவருக்கு என்னன்னே புரியல. எல்லாரும் போயிட்டாங்க, அந்த கிரவுண்டே காலி ஆயிடுச்சு, எல்லாரும் போயிட்டாங்க. சன் செட் ஆயிடுச்சு, இரவாயிடுச்சு, எல்லாரும் போயிட்டாங்க, சூரியன் மறைஞ்சிருச்சு. ஆனால் அவருக்கு அந்த கிரவுண்ட் விட்டு போகணும்னு தோண மாட்டேது. என்ன இழுக்குது, அங்கேயும் இழுத்து பிடிக்குது. திடீர் என்று அவர் நினைச்சு கூட பார்க்கல, பரிசுத்தாவியான அவர் மேல வந்து இறங்கினார். இத்தனைக்கு அவர் ஒரு பாப்டிஸ்ட் சர்ச் மெம்பர். அவர் பெண்டிகாஸ்டல் அவருக்கு தெரியாது, மற்ற காரியங்கள் அவருக்கு தெரியாது. பாப்டிஸ்ட் சர்ச் மெம்பர் தான், ரொம்ப சாதாரண ஒரு பெயர் கிறிஸ்தவராகத்தான் இருந்திருக்கிறார். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பக்தி மட்டும் இருந்திருக்குது. திடீர் என்று ஆவியானவர் அவரை ஆட்கொள்ள ஆரம்பிச்சார். அவரால் அந்த இடத்துல போக முடியாதவர்கள் ரொம்ப நேரம் தடுத்து நிக்க வச்சு எல்லாரும் போன பிறகு ஆவியானவர் அவர் பிடிச்சார். பிடிச்ச உடனே அவருக்கு என்ன செய்ய உடனே புரியல. அந்த இடத்துல அப்படியே அந்த கிரவுண்ட்ல முழங்கால் படிக்கிட்டார். முழங்கால் படிக்கிட்டோம். ஆவியானவர் அவர் மேல இறங்கின ஆவியானவரோட பேசினார், நீ எனக்கு தேவை, சுவிசேஷத்தை அறிவித்து ஜனங்களை ரட்சிப்புக்குள் நடத்துவதற்கு நீ எனக்கு தேவை என்று சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல பேசினார். பேசிட்டு ஆண்டவர் சொன்னார், நீ ஒரு சாதாரணமாய் ஒரு விளையாட்டுத்தனமான இருக்கிற, ஆனால் உங்ககிட்ட நான் இந்த சுவிசேஷ வேலையாகிய பொறுப்பை நான் கொடுக்க போறேன். உன்னை நான் நம்பலாமான் ஆண்டவர். உங்கள்கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்கறதுக்கு நான் நம்பி கொடுக்கலாமான்னாரு ஆண்டவர். ஒரு கேள்வி கேட்டேன், உங்கள்கிட்ட நான் நம்பி இந்த காரியத்தை கொடுக்கலாமா, என் ஊழியத்தை கொடுக்கலாமா? அவர் இருதயம் உடைஞ்சது. அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு தெரியலங்கிற, அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னே தெரியல. அந்த ஃபுட்பால் கிரவுண்ட் ஃபுல்லா அப்படியே முடங்காலேயே தேய்ச்சி 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 அப்படியே போறாராம். கிரவுண்ட் ஃபுல்லா முடங்கால் கிழிஞ்சு ரத்தம் ஒழுகுகிறது, அவருக்கு ஒண்ணுமே தெரியல. அப்படியே முடங்காலேயே தேய்ச்சிக்கிட்டே போறாராம், என்ன நடக்குதுன்னே தெரியல. முடங்கால் கிழிஞ்சு ரத்தம் ஒழுகுது. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த நேரத்தில் அவர் ஒரே ஒரு வார்த்தை, அந்த நேரத்தில் அந்த கிரவுண்ட்ல அழுதுகிட்டே முடங்கால் தேய்ச்சிக்கிட்டே போறார். அப்படியே முடங்கால் நடந்துட்டு அவர் சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? ஒரே ஜபம், என்னை நம்பும் ஆண்டவரே, என்னை நம்புங்க 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 ஆண்டவரே. இந்த ஒரே வார்த்தையை சொல்லி கிரவுண்ட் எல்லாம் முடங்கால தேய்ச்சிக்கிட்டே போனார். ஒரு ஒரு மணி நேரம் என்ன எவ்வளவு நேரம் நடந்தது அவருக்கு தெரியல, என்ன நடந்துச்சு தெரியல, உலகமே அவருக்கு புரியல. பல ஒரு மணி நேரம் நடந்த பிறகு எல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகுதான் அவருக்கு அந்த அபிஷேகத்தின் காரியங்கள்லாம் வந்து அவர் ஆண்டவர் அவரை ஒரு லெவல் ஆக்கிரமிச்சு விட்ட பிறகுதான் எழுந்து பார்க்கிறாரு. காலெல்லாம் தேய்ச்சி முடங்கால ரத்தம் வடியுது, என்ன நடந்துச்சுனே அவருக்கு தெரியல. ஆனா ஒரே ஒரு காரியம், என்னை நம்புங்க ஆண்டவரே, என்னை நம்புங்க ஆண்டவரே. அங்கதான் ஆண்டவர் அவருடைய கை பிடிச்சார், என்னை நம்புங்க. அதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் இருந்ததெல்லாம் பிரேயர். அவர் ஒரு பெரிய சுவிசேஷகனாய் மாறிவிட்ட பிறகு ஒரு நாள் ஒரு பெரிய பத்திரிகையிலே அவரை பேட்டி எடுக்கிறாங்க. நீ இவ்வளவு பெரிய சுவிசேஷகராய் இருந்து இவ்வளவு ஆத்மாக்களை ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்தினீர்களே, அதன் ரகசியம் என்ன? பிரபலமான ஒரு பத்திரிகையில பேட்டி எடுக்கிறாங்க. அவர் சொல்ற அதுக்கு மூன்று காரியங்கள் உண்டு, என்ன ஆண்டவர் இப்படி ஆத்மாதாயம் செய்ய வைத்ததுக்கு மூன்று காரியங்கள் உண்டு. பத்திரிகைக்காரன் ஆசை அதை எழுதி தன் பப்ளிஷ் பண்ணலான்னு நோட் பண்றாங்க. சொல்றா முதல் காரியம் என்ன? ஜெபம். அப்படிதான் எழுதிட்டாங்க, பிரேயர். ரெண்டாவது காரியம் எழுத ரெடியா இருக்கிறாங்க, ஜெபம். ரெண்டாவது மூணாவது ஜெபம்னு எழுதுங்க அப்படின்னா, என் வாழ்க்கையிலே இவ்வளவு ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணி ஆண்டவருக்காக நான் நின்னதுக்கு ஒரே காரணம் பிரேயர். மூணு சொன்னாலும் சரி எத்தனை சொன்னாலும் சரி பிரேயர் அது ஒரு வார்த்தைக்கு மேல எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை அப்படின்ட்டார். ஆண்டவரோடு தங்கி இருக்கிறதான அனுபவம், அந்த ஆண்டவரோடு அவன் தங்கி இருந்ததுனாலதான் அவன் வந்து உடனே சுவிசேஷ வேலையை செய்ய முடிச்சது. உடனே தன் சகோதரனை பார்த்து காஸ்பல் ஒர்க் பண்ணான், மேசியாவை கண்டோம். ஆண்டவரோடு தங்கி இருந்துட்டு வாங்க, கண்டிப்பா நீங்க சுவிசேஷ வேலை செய்வீங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு ஆத்துமாக்களை தமக்கென்று பிரித்தெடுப்பார். நாலாவது அவன் சுவிசேஷ வேலையை செய்தான். அஞ்சாவது 42 வசனத்தை வாசிக்கலாம்.
பின்பு அவனை இயேசுவின் இடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து
நீ யோனாவின் மகனாகிய சீமோன்
நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம்.
ஐந்தாவது என்ன நடக்கிறது? பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இது அஞ்சாவது விஷயம். நாலாவது மேசியாவை கண்டோம் அப்படின்னு அறிவிச்சான். ஆனா அஞ்சாவது அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இது ரொம்ப முக்கியம். காஸ்பல் ஒர்க்ன்றது கடமைக்காக செய்யற விஷயம் கிடையாது. என் கடமை முடிஞ்சிச்சுப்பா, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டு கடமை இது இல்லை. பேதுரு பார்த்தேன்ப்பா, என் கடமை நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், உன் இஷ்டம் அப்படின்ட்டு அவன் போல. மேசியாவை கண்டோம் அறிவித்தான் நாலாவது. ஐந்தாவது பார்த்தான், அவனை பிடித்து கூட்டிக் கொண்டு வந்து இயேசுவை மீட் பண்றதுக்கு வச்சுட்டான். அவனை கூட்டிக் கொண்டு வந்து இயேசு கிறிஸ்து முன்னாலிக்க வச்சான். இதுதான் முக்கியம். சுவிசேஷ வேலை என்பது ஜஸ்ட் நம்ம கடமை, என் வேலையை நான் சொல்லியாச்சு அவ்வளவுதான், இனி யாரோ உங்க காரியம் இல்ல. இல்ல, ஆண்டவரிடத்துல ஜனங்களை கொண்டு வந்து சந்திக்க வைக்க வேண்டும், சந்திக்க வைக்கணும். நம்ம நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்லலாம், ஆனால் சிலரையாவது கொண்டு வந்து கிறிஸ்துவை சந்திக்க வைக்கணும். புரியுதா? நிறைய பேருக்கு சொல்லலாம், எல்லாரையும் நம்ம சந்திக்க கஷ்டம் தான், ஆனால் சிலரையாவது நம்ம சந்திக்க வைக்கணும் இல்ல. நீங்க நம்ம யோசிக்கணும், நான் எத்தனை பேரை கிறிஸ்துவை சந்திக்க வச்சிருக்கிறேன் என் லைஃப்ல, என் மூலமா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு தேவ பிள்ளைகள் ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. அது முக்கியம். ரிசல்ட் இருக்கணும், ரிசல்ட் ஓரியன்டா இருக்கணும். நான் என்னமோ சொன்னேன், நான் சொல்லியாச்சு, என் கடமைப்பா சொல்லியாச்சு, அவர் 10 டிராக்டர் கொடுக்கணும் கொடுத்துட்டு என் கடமை முடிஞ்சிருச்சு. இல்ல, அந்த நபர் கிறிஸ்துவை சந்திப்பதற்கு அடுத்த ஏற்பாடு என்ன நம்ம பண்றோம்? கிறிஸ்துவ நம்ம சந்திக்க வைக்கணும். சும்மா நம்ம வந்து கடமைக்காக செய்யறதில்லை, கர்த்தருடைய வேலையை நம்ம வந்து கடமைக்காக செய்யறதில்லை. இதை நான் சொல்றது சொல்லிட்டேன். அந்த நபரை கிறிஸ்துவை சந்திக்கிறது ஒரு பொறுப்பெடுத்துக் கொள்ளுகிற ஒரு காரியம், பொறுப்பெடுக்கணும். நீ யோசிச்சு பாருங்க, பவுல் மூலமான இத்தனை சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது, அதுக்கு என்ன ரீசன்? இல்ல, எத்தனையோ பேர் ஊழியம் செஞ்சாங்க அன்னைக்கு ஆதி அப்போஸ்தல காலத்துல, எத்தனையோ பேர் ஊழியம் செஞ்சாங்க. ஆனா பவுலுடைய மினிஸ்ட்ரிக்கோ மத்த மினிஸ்ட்ரிக்கோ டிஃபரன்ஸ் இருந்துச்சு. அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா அப்பல்லோ என்கிற ஒருத்தர் தான், இது அப்போஸ்தல 19 அதிகாரத்தில் வரும், இன்னும் நிறைய வரும். அப்பல்லோ, இந்த அப்பல்லோ வந்து டாப் ரேஞ்சுக்கு அன்னைக்கு பேசப்பட்டவன். ஆனா பத்தி ரொம்ப இல்ல, ஒரு சில குறிப்புகள் இருக்குது. அன்னைக்கு இருந்த காலத்துல ரொம்ப டாப் லெவல்ல பேசப்பட்டவன். அன்னைக்கு சபைகளிலே கொஞ்சம் இது சொல்லிச்சு, குரூபிசம் வந்துச்சு. ஆதி சபையில குரூபிசம் வந்துச்சு. ஒருத்தர் சொல்ற, நான் பவுலை சேர்ந்தவன். இன்னொருத்தர் சொல்ற, நான் அப்பல்லோவை சேர்ந்தவன். இன்னொருத்தர் சொல்ற, நான் கேபாவை சேர்ந்தவன். அப்ப பவுலோடும் கேபாங்கிறது யாரு? பேதுரு. பவுலோடும் பேதுருவோடும் இணங்கி இணையாக பேசப்பட்டவன் இந்த அப்பல்லோ. சர்ச்சில் பாருங்க, அப்ப அவரு ஒரு இருக்குது, நான் பவுலை சேர்ந்தவன்கிறான், ஒரு அப்பவல்லோ சேர்ந்தவன்றான், ஒருத்தன கேபாவை சேர்ந்தவன்றான். ஆனா சபைகள் பெரும்பாலும் பவுல் மூலமா ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது கேட்டீங்கன்னா, அப்பல்லோ வந்து ஒரு சிறந்த பிரசங்கியாரா இருந்திருக்கிறான். ஹிஸ்டரி அதை குறித்து இருக்கிறது. அப்பல்லோ மாதிரி ஒரு அருமையான பிரீச்சர் யாரையுமே பார்க்க முடியாது, அவ்வளவு ஒரு சிறந்த பிரசங்கியார். ஆனால் வேத வசனத்தில் ஆழம் அவனுக்கு தெரியாம இருந்தது, ஒரு வேலோட்டமா பிரசங்கிச்சு. அதுக்கு பிறகு ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு வேத பிரமாணங்களை இன்னும் அதிகமாக விவரித்து காண்பித்தார்கள் இருக்குது. ஆக்கிலா பிரிஸ்கிலா அவனுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பாங்க, டாக்டர் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் அவனுக்கு பிரசங்கிக்கிற திறமை ரொம்ப இருந்துச்சு. ஆனா மேலோட்டம் அப்படி சொல்லிட்டே போனான், ஒரு கூட்டம் அவன் சந்திச்சது. ஆனா பவுல் நீ கவனிச்சீங்கன்னா அப்படி இல்லை. ஒரு இடத்துல போவார், தங்கி இருந்து அந்த நபர்கள் கர்த்தருக்குள் உருவாகிறதற்கு பிரயாசம் எடுத்தார். அதுல இவர் ரொம்ப ரிசல்ட் ஓரியன்டா இருந்துச்சு. நம்ம வந்து மேலோட்டமா சொல்லுகிறதுல ஏதோ 4 பேர் வருவாங்க, வராம இருக்காது. ஆனால் அந்த நபருக்கு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு நாம் தொடர்ந்து அவருடைய நடத்தும் போதுதான் உண்மையான ரிசல்ட்டை நம்மளால பார்க்க முடியும். அதனால ஒருத்தர் நீங்க ஒரு தடவை சந்திக்கிறீங்க, ஒரு வார்த்தை சொல்றீங்க, அதோட நிறுத்தாதீங்க. அவங்க ஒரு போன் நம்பர் வாங்கிக்கீங்க, அவங்ககிட்ட பேசுங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அவங்களுடைய நிலைமை என்ன விசாரிங்க, அவங்க தொடர்ந்து திரும்பி கான்டாக்ட் பண்ணுங்க, பேசுங்க. அப்படி செய்யும் பொழுது அந்த நபரை கர்த்தருக்குள்ள உங்களால் கொண்டு வர முடியும். சந்திக்க வைக்கணும், கிறிஸ்துவ சந்திக்க வைக்கணும். என் மூலமா இத்தனை பேர் கர்த்தரை சந்திச்சாங்க நம்மளால சொல்ல தெரியணும். 5வது காரியம் பார்க்கும் பொழுது அவன் பேதுருவை கூட்டி கொண்டு வந்தான். 4வது அவனுக்கு அறிவித்தான், 5வது கூட்டிட்டு வந்தான். கூட்டிட்டு வந்து அறிமுகப்படுத்தி வைத்தான். அது ரொம்ப முக்கியம். இது வந்து இனிஷியேட் எடுத்து செய்ய வேண்டிய காரியம். 6வது யோவான் சுவிசேஷத்திலே 6 அதிகாரத்துக்கு போவோம். 8-9 வசனங்களை வாசிக்கலாம்.
அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் கையில் ஐந்து வார்கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான்.
இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஜனங்களை போஷிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஒரு சூழ்நிலை உருவாகும் போது பிலிப்பினிடத்தில் கேட்டாரு. அவனும் ஒரு வித்தியாசமான பதில் சொல்லி முடிச்சிட்டான். அடுத்தது அந்திரேயா இருக்கிறான். தன்னிடத்தில் இருந்த கூட்டம் இன்னைக்கு இந்த இது எப்படி இருந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பல ஆயிரம் ஜனங்களுக்கு பிரீச் பண்ணியிருக்கிறார். இந்த செட்டப் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து பல ஆயிரம் ஜனங்களுக்கு பேசியிருக்கிறார். அன்னைக்கு மைக் செட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாது. இங்கெல்லாம் பாருங்க, ஆயிரக்கணக்கான ஜனங்கள், ஏறக்குறைய 5000 பேர் புருஷர்கள் மட்டும், பெண்கள்லாம் சேர்த்து எவ்வளவு பெரிய கூட்டம் இருந்திருக்கும், எப்படி ஒரு 15-20,000 பேருக்கு மேல இருந்திருப்பாங்கன்றாங்க. அப்ப அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு வெறும் வாயில பேச முடியுமா? பேச முடியாது. மைக்கு கிடையாது, எந்த இதுவும் கிடையாது. அப்ப அந்த நாட்களிலே ஒரு செட்டப் இருக்குது. எப்படி இயேசு கிறிஸ்து பேசுறாரு, அதை நடுவில் கொஞ்சம் தள்ளி கூட்டத்துக்கு நடுவில் அங்கங்க சீஷர்கள் அங்கங்க மிக்ஸ் ஆயிருக்கிறாங்க. இவர் சொல்லுகிறதை அவங்க கேட்டு அவங்க அடுத்த ரவுண்டு அப்படி பேசுறாங்க. இவர் சொல்ற வார்த்தையை அப்படி ஃபாலோ, அப்படிதான் அன்றைக்கி பண்ணியிருக்கிறாங்க. அப்படிதான் வாயினால வாய் சத்தம் போட்டு 20,000 பேர் ரீச் பண்றதா, இப்படி சாதாரண விஷயம் இப்படிதான் பண்ணிருக்கிறாங்க. அப்படி பண்ணும்போது ஒவ்வொரு சீஷர்களும் ஒவ்வொரு ஆங்கிள் இருக்கிறாங்க, கூட்டத்துக்கு நடுவில் இருக்கிறாங்க, இவர் சொல்றதை எடுத்து பேசுறதுக்கு. ஆனால் அந்திரைய பாக்கிறாங்க, இது பிலிப்பினுடத்துல கேட்கப்பட்ட கேள்வி, இது இவங்கிட்ட கேட்கல, பிலிப்பு கிட்ட தான் ஆண்டவர் கேட்டாரே தவிர, இத்தனை ஜனங்களுக்கு போஷிக்கிறதுக்கு நான் என்ன செய்யலாம், இவங்களுக்கு அப்பங்களை எங்கே கொள்ளலாம்னு இயேசு பிலிப்பு கிட்ட கேட்டேன். இதை நான் ஏற்கனவே செய்தி எடுத்திருக்கிறேன். ஏன்னா பிலிப்பு வந்து லோக்கல் ஃபெல்லோ, அந்த ஊர்க்காரன். அதனாலே அவங்ககிட்ட வந்து ஆண்டவர் கேட்டார். இது அந்திரேயா கிட்ட கேட்கப்பட்ட கேள்வியே கிடையாது. ஆனா அந்திரேயா பிலிப்பு கிட்ட கேட்கப்பட்ட கேள்விக்கு அந்திரேயா பதில் கொண்டு வரலாம். இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவனிடத்தில் 5 வார்கோதுமை அப்பங்களும் சில மீன்களும் இருக்கிறது, அவன் கொண்டு வந்து பண்றான். அப்போ இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு சின்ன பையனை இவங்கள்ட்ட கொண்டு வருவதற்கு, ஆண்டவர் இடத்துல கொண்டு வருவதற்கு இவன் பயன்படுத்தப்படுகிறான். சின்ன பசங்களானாலும் சொல்றேன், இது ஒரு வேல்யூபிள் மினிஸ்ட்ரி. சின்ன பசங்களுக்கு கொண்டு வர்றது, ஆண்டவரை சந்திக்க வைக்கிறது ரொம்ப 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 வேல்யூபிள் மினிஸ்ட்ரி. இன்னைக்கு நிறைய பேர் கர்த்தருக்காக வந்தவர்களிலே சின்ன வயசுல ஆண்டவருக்கு நம்ம கர்த்தரை அறிவிக்கிறது பெரிய விஷயம். உண்மையா சொல்ல போனா அவங்க உள்ளத்துல பதியறது போல வேற உள்ளத்துல பதியாது. நான் யாராவது சின்ன குழந்தைங்க வச்சிருந்தா அவங்களுக்கு நான் எப்பவுமே சொல்லிக் கொடுப்பேன். சின்ன குழந்தைகள் வளரும் பொழுது ஒரு கட்டம் இருக்குது, ஒரு ஏஜ், ஒவ்வொரு ஏஜுக்கு ஒரு ஒரு நேச்சர் இருக்கும். ஒரு ஏஜ்ல கதை கேட்கிற வயசுன்னு ஒன்று வரும் சின்ன பிள்ளைங்களுக்கு. அப்ப வந்து படுக்கும் போது அம்மா கதை சொல்லு, அப்பா கதை சொல்லுன்னு, அது ஒரு ஏஜ், அது ஒரு காலம் தான், அது எப்பவுமே இருக்காது. கதை கேட்கிற ஒரு காலம், அதுதான் கரெக்ட் டைம். அது அந்த கதை கேட்கக்கூடிய படுக்கையில படுத்துட்டு தூங்குறதுக்கு அம்மா கதை சொல்லு, அப்பா கதை சொல்லுன்னு கேட்பாங்க. அதுதான் வசனத்தை விதைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காலகட்டம். அந்த நேரத்திலே நீங்கள் விதைக்கிற சத்தியம், கற்றுக் கொடுக்கிற காரியம் கடைசி வரைக்கும் போகாது. அது ஒரு காலம் தான், அந்த காலம் கடந்துருச்சு அப்புறம் கதை கேட்க மாட்டாங்க, போ இந்த கதையெல்லாம் நமக்கு வேண்டாம் அப்படின்வாங்க. அதுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க, இந்த கதையெல்லாம் வேற யார்ட்ட போய் சொல்லிடுவாங்க, அதுக்கு பிறகு நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. புரியுதா? அந்த கட்டம், அந்த கதை கேட்கிற காலம், அந்த காலத்தை கரெக்டா யூஸ் பண்ணணும். அந்த காலத்திலே உட்கார்ந்து நீங்க சரியான கதையை, கிறிஸ்துவை பற்றியும் ரட்சிப்பை குறித்தும் ஆண்டவரை ஏற்றுக்கொடு, அவரை ஃபாலோ பண்ணணும், அந்த காரியத்தை நீங்க சொல்லிக் கொடுத்தோம்னா கண்டிப்பா சொல்றேன், அது ஒரு பெரிய விஷயம். அதனால சண்டே ஸ்கூலுங்கிறது நம்ம இங்க சர்ச்சில் நடத்துறது காலம் கடந்தது, அது கூட பெரிய பிள்ளைங்க தான், அதோட சின்ன வயசுலயே கத்துக் கொடுக்க முடியும். கதை கேட்கிற காலத்திலேயே கத்துக் கொடுக்க முடியும். கதை கேட்கறவங்களாம் சண்டே ஸ்கூலுக்கு வர மாட்டாங்க. இல்ல, கதை கேட்கிற காலம் கடந்து தான் சண்டே ஸ்கூலுக்கே வராங்க. அப்ப கதை கேட்கிற காலத்தில் இருக்கிற பிள்ளைக்கே நம்ம கர்த்தரை பத்தி சொல்ல முடியும்னா, அப்ப நம்ம எவ்வளவு தூரம் எந்த வயசுல ஆரம்பிக்கணும் கர்த்தரை பத்தி சொல்றதுக்கு? அதனால பிள்ளைகளை போக்கஸ் பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையில் சின்ன பிள்ளைகள் தான். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நினைக்கிறோம், இன்னைக்கு நிறைய இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சொசைட்டி ரொம்ப மோசமான நிலவையில் போயிட்டு, சின்ன வயசுல கிரிமினல்ஸ் தான் மாறிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன? தவறான காரியங்களை கற்றுக்கொள்றாங்க, தவறான காரியத்தை பார்க்கறாங்க, தவறான காரியத்தை நினைக்கிறாங்க. அது தவறான விதத்தில் போகுது. நான் பல வருஷத்துக்கு முன்னாலே, அப்ப எனக்கு நான் ரட்சிக்கப்பட்டு வளர்ந்துட்டு இருக்கிற நேரம், அப்ப ஏதாவது ஒரு இடம் அமைதியாக கிடைச்ச அந்த இடத்துல எங்க போனாலும் நான் ஜெபிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். அப்ப நான் படிச்சுட்டு நினைக்கிறேன். அப்ப ஒரு நாள் நான் கன்னிமரம் லைப்ரரிக்கு போனதுக்காக எக்மூருக்கு போயிட்டேன், இறங்கிட்டேன் செயல போய். அப்படி போனோன்னா எனக்கு அந்த இடத்துல கொஞ்ச நேரம் ஜெபிக்கணும்னு தோணுச்சு. உடனே ஆண்ட்ரூ சர்ச் கூட நுழைஞ்சிட்டேன். அந்த ஆண்ட்ரூ சர்ச் பாத்தீங்கன்னா எப்பவே பகல் ஃபுல்லா திறந்திருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க. பெரிய சர்ச், அருமையா இருக்கும், அப்படியே ரவுண்ட் ரவுண்டா சீட் இருக்கும், நல்லா இருக்கும், யாரும் இருக்க மாட்டாங்க, காலியா இருக்கும். போய் உட்கார்ந்து நான் ஜெபிக்கிறேன். அமைதியான ஒரு நேரம் அங்க போய் உட்கார்ந்து ஒரு மதியான நேரம் ஜெபிக்க உட்கார்ந்துட்டேன். ஜெபிக்கு உட்கார்ந்து சில நிமிஷங்கள் ஜெபிக்கிறேன். இது ஒரு 83 இல்ல 84 நடந்த விஷயம், 83 நினைக்கிறேன், 83. அப்ப நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். ஒரே வெளியில ஒரே நாய்ஸ், அந்த சர்ச்சுக்கு வெளியில பெரிய கிரவுண்ட், எல்லா சைட்ல கிரவுண்ட் இருக்கும், வெளியில ஒரே சத்தம். சரி, நான் அதை கான்சென்ட் படம் ஜெபிக்கிறோம்னு திருப்பி நான் அந்த கான்சென்ட் பண்ணி ஜெபிக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன். ஆனாலும் கூட எனக்கு அந்த காரியம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்துச்சு. வெளியில இருக்கிற சத்தம், சின்ன பசங்க கத்துறாங்க, ஆனா அது கத்துறதோன்னு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா எனக்கு வந்து ஜெபிக்க முடியல. ஆக்சுவலா சொல்ல போனா அது வந்து என்ன ஜெபிக்க முடியாதபடிக்கு என்ன, அது அதோட பெரிய விஷயம் இல்ல, தாண்டி ஜெபிக்க முடியும். ஆனால் எனக்கு ஜெபத்துல கான்சென்ட் பண்ண முடியல, என்னமோ என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. சரி, என்னதான் நடக்குது, ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஜெபத்தை விட்டு எழுந்து சர்ச் விட்டு வெளியில வந்து பார்த்தேன். வெளியில வந்து பார்க்கும்போது அந்த மரத்தடியில ஒரு மரம் இருக்குது. மரத்தடியில எல்லா சின்ன வயசு பசங்க, 10 வயசுக்குள்ள இருக்கிற பிள்ளைங்க, 8 வயசு 10 வயசு இருக்கிற பசங்க பொண்ணுங்க எல்லாம் கும்பலா சேர்ந்து அந்த மரத்தடியில சுத்தி 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 ஓடி ஓடி விளையாடிட்டு கத்திட்டு இருக்கிறாங்க. சரி, நான் ஏன் எனக்கு அதை என்னமோ தெரியல, அதை கவனிக்கணும்னு தோணுது. நான் வந்து அந்த சர்ச்சை ஓரத்திலே ஒரு படிக்கிட்டு இருந்துச்சு, உட்காந்துட்டேன். உட்காந்துட்டு என்னதான் நடக்குது உட்காந்து பார்த்துட்டு சுத்தி சுத்தி கத்தி கத்தி விளையாடிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு, எல்லாரும் சுத்தி வரிசையா ரவுண்ட் அப்படி உட்கார்ந்தாங்க. எல்லா பசங்க பொண்ணுங்கெல்லாம் சுத்தி ரவுண்டா உட்கார்ந்தாங்க. எல்லாமே அந்த காமன் வெல்த் வெளியில ஒரு ஸ்லம் ஏரியா, குடிசை பகுதி, குடிசை போட்டு அந்த குடிசைக்கு அந்த வாழ்கிற அந்த பிள்ளைங்க, அந்த பிளாட்ஃபார்ம்ல குடிசையில வாழ்ற பிள்ளைங்க. அப்போ ரவுண்டா உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்தோன்னு ஒரு பையன் பாக்கெட்ல இருந்து கையை விட்டு ஒரு பீடி எடுத்தான். இன்னொரு பையன் பாக்கெட்ல இருந்து கையை விட்டு ஒரு மேட்ச் பாக்ஸ் எடுத்தான். பீடி பத்த வச்சான். பப்ளிக்ல கிரவுண்ட்ல உட்காந்துட்டு சர்ச் கேம்பஸ் உட்காந்து பீடியை பத்த வச்சு இழுக்கிறான். அவன் ஒரு இழுத்துட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பொண்ணு உட்காந்துருக்கிற அவ கையில் கொடுக்குறான். அந்த பொண்ணு நல்லா அந்த பொண்ணு வாங்கி ஒரு பீடி இழுக்கிறான். அதுக்கு அடுத்த ஒரு பையன் உட்காந்துருக்கான், அந்த பையன் வாங்கி ஒரு பீடி இழுக்கிறான். அந்த ஒரு பீடியை பத்த வச்சு லைனா உட்காந்து பீடி எடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதுவுமே புரியல. என்ன சொல்றதுன்னா, தாங்க செய்யறது தப்புன்னு தெரியல, தங்களை யாரும் பாக்குறாங்கன்னு தெரியல. ஏன்னா உங்க சொசைட்டி அந்த மாதிரி அப்படியே உட்காந்து ரொம்ப காமன், ரொம்ப கேஷுவலா பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் லைனா உட்காந்து அப்படியே ஒரு பீடியை வச்சு அத்தனை பேரும் எடுத்துட்டு இருக்கிறாங்க. பசங்க பொண்ணுக்கு பட்சபாதமே இல்லை, எல்லாரும் பீடி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அது இந்த காலம் எப்படி இருக்கு தெரியுமா? அன்னைக்கு சமீபத்தில் பேப்பர்ல படிச்சேன், போன வாரம் நியூஸ் பேப்பர்ல, ஆண்கள் ஸ்மோக்கிங் வந்து இப்ப வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சான், பெண்களுடைய ஸ்மோக்கிங் வந்து ஷூட் ஆயிடுச்சான். சென்னையில் ஆண்கள் புகைப்பிடிக்கிற லெவல் வந்து பெர்சன்டேஜ் ரொம்ப குறைஞ்சிருச்சு, பெண்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஷூட் ஆயிருக்கிறான், நிறைய ஸ்மோக் பண்றது ஜாஸ்தியா இருக்கிறாங்களாம். இப்போ இது போன வர நியூஸ் நான் சொல்றேன். அப்போ இதை நம்ம நினைக்கிறது, அன்னைக்கு நான் பார்த்த 83 வருஷம் கிட்டத்தட்ட 33 வருஷத்துக்கு கூட நான் பாக்குறேன் சின்ன பசங்க. அப்ப அவங்களுக்கு தெரியல எவ்வளவு. அது வரைக்கும் எனக்கு சின்ன பசங்களுக்கு நடுவில் ஊனி செய்யல, எனக்கு ஒரு அற்பமா நினைப்பேன், அதான் என்ன வேலைன்னு. ஆனா எவ்வளவு பாரப்படுத்துற உடனே அந்த பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த பிள்ளைகளுக்கு கிறிஸ்துவை குறித்து நான் சொல்லி, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படி சொல்லி, பாவரிக்க பண்ணி ஜபிக்க வச்சு அனுப்பிவிட்டேன். நான் செய்த சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி அது. எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்திலே அந்திரையா ஒரு சிறுவனை கொண்டு வந்து சேர்த்தான். சில்ட்ரன்ஸ் கூட நம்ம சாதனை நினைக்க கூடாது. அவங்களுக்கு செய்யறது அடுத்த சமுதாயத்தை ஆண்டவருக்கு நம்ம ஆயத்தம் பண்ணுகிற ஒரு காரியம் இல்ல, அடுத்த ஜெனரேஷன். லாஸ்ட் யோவான் 12:20-22.
பண்டிகையில் வந்தவர்களில்
சிலர்
கிரேக்கர் இருந்தார்கள்.
சில கிரேக்கர்கள் இருந்தார்கள்.
அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாயிதா ஊரானாகிய
பிலிப்புவினிடத்தில் வந்து ஐயா,
இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள்.
பிலிப்பு வந்து
அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்புவும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள்.
இப்பொழுது பண்டிகை, பஸ்கா பண்டிகை ஆயத்தமாயிட்டு, கிரேக்கர்கள் அந்த பண்டிகையில வந்து நிற்கிறாங்க. வந்து நின்று ஐயா இயேசுவை காண விரும்புகிறோம் அப்படின்னு கேட்டாங்க. பிலிப்புவை பார்த்து கேட்கிறாங்க. பிலிப்பு கிட்ட வர நியூஸ் எப்பவுமே அடுத்து பார்த்தா அந்திரேயாவுக்கு போயிடுது. ஒரு இடத்துல எப்படிதான் நடக்குது. பிலிப்பு கிட்ட தான் கேட்கிறாங்க. பிலிப்புக்கு அந்த தைரியம் இல்லை. இதை போய் இயேசு கிறிஸ்துகிட்ட கன்வே பண்றதுக்கு தைரியம் இல்லை. உடனே அவன் வந்து இவன் தான் கரெக்டா ஆளு. கர்த்தர்கிட்ட போய் கரெக்டா கான்டாக்ட் பண்ணி விடுறது அந்த டேலண்ட் அந்திரேயாவுக்கு தான் ஜாஸ்தி. உடனே அவன் அந்திரேயிட்ட சொல்றான், இதே நான் இவன் தான் கரெக்டா கன்வே பண்ணுவான்னு தெரியும். இப்ப இது மாதிரி கிரேக்கர்கள் வந்திருக்கிறாங்க, புறஜாதி ஜனங்க, இவங்க வந்து இயேசுவை பார்க்கணுன்றாங்க, இது என்னமா இருக்குமோ. அப்ப அவன் சொல்றான், சரி வா போய் சொல்லுவோம். அவனையும் கூட்டிட்டு போயிட்டு இயேசு கிறிஸ்துட சொல்றாங்க, சில கிரேக்கர்கள் வந்து உம்மை சந்திக்க வந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து உடனே சொன்னார், மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. அது வந்த உடனே அந்த சந்தர்ப்பத்தை பார்த்த உடனே இயேசு கிறிஸ்து சென்ஸ் பண்ணிட்டார், தன்னுடைய மரணம் புறஜாதிகள் தன்னை தேடி வருகிறார்கள். யூதர்களின் காலம் முடியுது, புறஜாதிகள் தன்னை தேடி வருகிறார்கள். எப்படி சென்ஸ் பண்றாரு பாருங்க. இது நம்ம நிறைய பேர் படிக்கும் சொல்றாரு, புறஜாதி தன்னை தேடி வருகிறான். உடனே அவங்களுடைய காலம் ஆரம்பிக்கிறது, டக்குன்னு சென்ஸ் பண்ணிட்டார். உடனே சொல்றாரு, மனுஷகுமாரன் மகிமைப்படும் முடியான வேலை வந்தது. அப்ப பாருங்க, இன்றைக்கு புறஜாதிகளின் காலம், இன்னைக்கு புறஜாதிகளின் காலம் எப்ப ஆரம்பிச்சது? இங்கதான் ஆரம்பிச்சது. புறஜாதிகளின் காலம் உண்மையிலே அங்கதான் ஆரம்பிக்குது. அதை தேடி வந்தோம்னு இயேசு கிறிஸ்து டக்குனு கொடுத்தாரு, பதில் கொடுத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த புறஜாதிகளின் காலம் போயிட்டு இருக்குது. புறஜாதியை முதல் முதலாக இயேசுக்கு அறிமுகப்படுத்தினவன் அந்திரேயா. என்ன ஒரு காரியம் பாருங்க, ஃபர்ஸ்ட் புறஜாதியான இயேசு கிறிஸ்துக்கு கொண்டு வந்து நிக்க வச்சவன் அந்திரேயாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்ந்துட்டு இருக்குது. அப்ப புறஜாதிகளுக்கு பைனியர் ஒர்க்கர் யாரு? அந்திரேயா. வெரி ஃபர்ஸ்ட் பர்சன், புறஜாதியை இயேசு கிறிஸ்துக்கு முன்னால் கொண்டு வந்து நிக்க வச்ச முதல் மனுஷன், முதல் ஊழியக்காரன் அந்திரேயா. நம்ம எல்லாருக்கும் அவன்தான் சுவிசேஷ தகப்பன். புறஜாதிகளுக்குள் ஊழியம் செய்கிற எல்லாருக்குமே முன்னோடி ஊழியக்காரன் யாருன்னா அந்திரேயா தான். அப்புறம் தான் பேதுரு எல்லாம் வந்ததெல்லாம், அப்புறம் தான் பவுல் எல்லாம், புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன் பவுல் வந்ததெல்லாம் அப்புறம், பின்னால வந்த கதை இதெல்லாம். ஆனா முதல் முதலாக பைனியர் ஒர்க் பண்ணது புறஜாதி, முதல் புறஜாதியை கிறிஸ்துவுக்கு கொண்டு வந்தவன் அந்திரேயா. எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல இது. அந்த லிஸ்ட்ல தான் இன்னைக்கு நம்மளும் வந்து நிக்கிறோம். அன்னைக்கு ஒரு முதல் புறஜாதியன் கிறிஸ்துவை சந்திக்கிற அந்திரேயா மூலமா அந்த வழி வழியாய் வந்துதான் இன்னைக்கு புறஜாதிகள் நம்ம எல்லாம் வந்து கிறிஸ்துவை சந்திச்சு நிக்கிறோம். அப்போ எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க, முதல் புறஜாதியானை இயேசு கிறிஸ்துவுக்கு அறிமுகப்படுத்தின ஒரு காரியம். ஆகினாலே கவனிக்கிற இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். இதெல்லாத்தையும் அந்திரேயா மூலமா தான் ஆண்டவர் செஞ்சார். காரணம் அவனுடைய நோக்கம் எல்லாம் யாரை பார்த்தாலும், சின்ன பையனா இருக்கட்டும், பிரதரா இருக்கட்டும், ஒரு புறஜாதியா இருக்கட்டும், யாரை பார்த்தாலும் இயேசு கிறிஸ்துவ கொண்டு நிக்க வச்சிருவான். இது ஒரு நல்ல விஷயம். யாரை பார்த்தாலும் இயேசு கிறிஸ்துவ கொண்டு விட்டுருவான். இந்த வருஷத்துல ஒரு தீர்மானம் பண்றீங்களா, ரட்சிக்கப்படாத யாரை பார்த்தாலும் கிறிஸ்துவிட்ட கொண்டு விட்டுருவேன். ரட்சிக்கப்படாத யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு கிறிஸ்துவ சொல்லுவேன். யாரா இருக்கட்டும், தீர்மானம் பண்றீங்களா? இதுவரைக்கும் அப்படி பண்ணல, இந்த வருஷம் பண்றேன்னு சொல்லி தீர்மானம் பண்ண. ரட்சிக்கப்படாத யார் என் லைஃப்ல கிராஸ் பண்ணாலும் அவங்களுக்கு நான் ஆண்டவர் சொல்லியிருந்தேன். எவ்வளவு பேர் மாட்டுவாங்க தெரியுமா? காய்கறி கடைக்காரன் இருந்து, பால்காரன்ல இருந்து, பேப்பர் போறவன்ல இருந்து, வீட்டுக்கு அதை ரிப்பேர் பண்ண வர்றவன்ல இருந்து, போறவன்ல இருந்து, பெருகிறவன்ல இருந்து, துடைக்கிறவங்கள இருந்து, எல்லாருமே எவ்வளோ பேர் மாட்டுவான். கர்த்தரை அறியாத ஒரு நபரை நான் பார்த்தால் அந்த நபருக்கு கர்த்தரை நான் சொல்லணும். இப்படி ஒரு நம்மளை தேடி வரதை பிடிச்சு போட்டாலே போதும். நம்ம தேடி போகணும்னு அவசியம் இல்லை, நம்மளை தேடி வரதை பிடிச்சு போட்டாலே போதும், நிறைய வரும். நம்ம செய்யலாம், எவ்வளவு செய்யலாம். அப்ப பாருங்க, அந்திரேயா பாருங்க, ஒரு சின்ன பையன் கிடைச்சாலும் கொண்டு வந்து விட்டாராம், தன்னுடைய சகோதரனை கொண்டு விட்டுட்டான், ஒரு புறஜாதியை வந்து அவனை கொண்டு விட்டுட்டான், எல்லாத்தையும் கொண்டு இயேசு கிறிஸ்து சந்திக்க வச்சுட்டான். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் முன்னோடியாக அவன் காணப்படுகிறான். அதனாலே அந்திரேயாவுடைய வாழ்க்கை ஒரு அருமையான வாழ்க்கை. ரொம்ப நம்ம அவனுடைய ஏழு விஷயங்களுமே ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள், அந்த ஏழு காரியமே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். அதனால நம்ம வாழ்க்கை இப்படி இருந்தாதான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு நம்மளை தெரிஞ்சிருக்கிறார். நம்ம லைஃபை யூஸ் பண்ணுவோம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஜெபிக்கலாம். Glory to Jesus. அந்திரேயா ஒரு அருமையான மனுஷன். அவன் வாழ்க்கை ஒரு அருமையான வாழ்க்கை, எளிமையான வாழ்க்கை, கர்த்தருக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கை. இந்த அந்திரேயாவை நம்ம சாதாரணமா ரொம்ப நோட்டீஸ் பண்ணாத ஒரு நபரா நம்ம நினைப்போம். ஆனால் அவனை குறித்து பேசப்படுவதற்கு 7 காரியங்கள் இருக்கிறது. அவனை குறித்து பேசப்படுவதற்கு 7 விஷயங்கள். அவன் இயற்கையாகவே பக்தியுள்ளவன். இயேசுவை அறிவதற்கு முன்பதாகவே, அவரை பார்ப்பதற்கு முன்பதாகவே தேவ பக்தி உள்ளவனா இருந்தான். இன்னைக்கு நம்மளும் கூட இயேசுவை சந்திக்கிறதுக்கு முன்னாலேயே சில தேவ பக்தி உள்ளவங்களா இருக்கிறாங்க. அவங்களை ஆண்டவர் விடுறது கிடையாது, பிடிச்சிடுறாரு. ஏன் தேவ பக்தி உள்ளவன், நீ எனக்கு தேவை. அவர் சந்திக்கிறதுக்கு முன்பதாகவே ஒரு தேவ பக்தி. ஆண்டவர் அதை நேசிக்கிறார். இன்னைக்கு நம்ம அவரை சந்திச்சிட்டோம், தேவ பக்தி இல்லாம வாழக்கூடாது. அவரை சந்தித்த பிறகும் என்னமோ நானும் ஒரு கிறிஸ்தியன், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனேன் வந்தேன் அப்படி இருந்துடக்கூடாது. தேவ பக்தி நமக்கு அவசியம். ரெண்டாவது, கிறிஸ்துவை யோவான் அவனுக்கு அறிமுகம் செஞ்ச உடனே அவரை ஃபாலோ பண்ணான். நமக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினா, ஒன்று செய்ய சொன்னா, ஸ்பாட்லேயே கீழ்ப்படியணும், காலதாமதம் செய்யக்கூடாது. இதற்கு அந்திரேயா ஒரு நல்ல சாட்சி. காலதாமதம் பண்ணக்கூடாது, உடனடியாய் கீழ்ப்படிய வேண்டும். மூணாவது, இயேசுவுக்கு பின்னாலேயே போறான். ஆண்டவரே நீர் எங்கே தங்கியிருக்கிறீர், வந்து பாருங்கள். அவரோடு தங்கினான். மூணாவது, கிறிஸ்துவை நம்ம விசிட் பண்ணக்கூடாது. சர்வீஸ்ல வந்து விசிட் பண்றது, டெய்லி ஒரு 5 நிமிஷம் அப்படி பிரேயர்ல விசிட் பண்றது, இல்ல இல்ல இல்ல, தங்கி இருக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், தங்கி இருக்கணும், அவரோடு தங்கி இருக்கணும், தங்கி இருக்கணும். தங்கி இருக்கிறவனை தான் ஆண்டவர் லைஃப மாத்துவார். இப்ப அவன் தங்கி இருக்கும் போது அதுக்கு பிறகு அவனுடைய லைஃப்ல நிறைய மாற்றங்கள் வருது. நாலாவது, உடனே வந்து மேசியாவை கண்டோம், கிறிஸ்துவை அவன் அறிவித்தான். தங்கி இருக்கிறவன் தான் கிறிஸ்துவை அறிவிக்க முடியும். தங்கி இருக்கிறவனுக்கு கர்த்தர் அந்த வேலையை கொடுப்பார், அவரை அறிவிக்கிற வேலையை கொடுப்பார். தங்கி இருக்கணும், அவருடைய பாதத்தில் தங்கி இருந்தால் ஆண்டவர் ஆத்துமாக்களை குறித்து ஒரு வாஞ்சையை கொடுப்பார். நாம் அறிவிக்கிறவர்களாய் மாறுவோம். ஐந்தாவது, தன் சகோதரனை அவன் கூட்டிக் கொண்டு வந்து கிறிஸ்துவை சந்திக்க வச்சான். அவன் சொல்லிட்டு என் கடமை முடிஞ்சிருச்சுன்னு போல கொண்டு வந்து அவரை சந்திக்க வச்சிட்டான். பேதுருவுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்த மாதிரி தெரியல, ஆனா இவன் போய் இழுத்துட்டு வந்து கூட்டிட்டு வந்து அவரை மீட் பண்ண வச்சிட்டான். இதுதான் பேதுருவுக்கு ஒரு மாற்றம் வர்றதுக்கு காரியம். ஆறாவதாக, ஒரு சின்ன பையன் என்று கூட பார்க்காமல் ஒரு சின்ன பையனையும் கூட ஆண்டவருக்கு கொண்டு வந்தான். சிறு பிள்ளைகளுக்கு நம்ம கொண்டு வருகிறதான் அவருக்கு செய்கிற காரியம் ஊழியம், விலையேற பெற்ற ஊழியம். அவர்கள் இருதயம் தெளிவா இருக்குது, எம்டியா இருக்குது, அதுல நம்ம அழகா வசனத்தை விதைக்க முடியும். அது கடைசி வரைக்கும் அது தங்கி இருக்கும், நிலைச்சிருக்கும். ஏழாவது, இன்னைக்கு புறஜாதிகளாகி நாம் கிறிஸ்துவுக்கும் நாள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் முதல் புறஜாதி மனுஷனை கிறிஸ்துவுக்கு கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினவன் அந்திரேயா. அவன்தான் புறஜாதிகளுக்கு நடுவிலே செய்யப்படுகிற ஊழியத்திற்கு முன்னோடியானவன். அவன் வழியில்தான் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். முதல் ஊழியன், முதல் புறஜாதி ஊழியன் அந்திரேயா. அவர்களை கொண்டு வந்து இயேசுவுக்கு அறிமுகம் செய்து வைத்தான். இன்னைக்கு புறஜாதிகள் கோடி கோடியாக கர்த்தருக்காய் இருக்கிறோம். ஆனால் முதல் மனுஷனை கிறிஸ்துவுக்கு கொண்டு வந்தவன் அந்திரேயானா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 7 விஷயங்களும் நம்முடைய வாழ்க்கைக்கு அவசியமான காரியங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் கூட எங்கள் வாழ்க்கையில், அந்திரேயாவின் வாழ்க்கையிலிருந்து அவசியமான 7 காரியங்களை எங்களுக்கு கற்றுத்தந்ததற்காக ஸ்தோத்திரம். இவைகளை எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் கவனமாய் கடைபிடித்து உமக்கு பயனுள்ள பாத்திரங்களாக எங்களை மாற்றுங்கள். நீங்க குயவன், நாங்கள் களிமண். அப்பா, அந்திரேயாவை ஒரு பயனுள்ள பாத்திரமாய் உருவாக்கினது போல எங்களையும் ஒரு பயனுள்ள பாத்திரமாய் உருவாக்குங்க. எங்களை வணையுங்க ஆண்டவரே. இப்படியாக வணைந்து எங்களை பயன்படுத்துங்க. நீங்க மகிமைப்படுவதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். நீங்க மகிமைப்படுங்கள்.